إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أحسن الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري، ويسر لي أمري. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. اللهم علمني ما ينفعني، وانفعني بما علمتني. اللهم يسر وتمم بالخير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனுடைய நேசத்திற்குரிய தூதர் நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரியவர்களாகிய, நம்முடைய உயிரை விட மேலானவர்களாகிய நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் அச்சத்தை நினைவூட்டியவனாக இந்த கல்வி வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த வகுப்பின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் இல்மை தருவானாக, அல்லாஹுடைய நெருக்கத்தை தருவானாக, மறுமைக்காக வாழுகின்ற அல்லாஹுவின் நெருக்கமிக்க நல்ல அடியார்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக. இந்த கல்வி வகுப்பு அல்லாஹுடைய பயம் நமக்கு அதிகமாகுவதற்கும், மறுமையின் மீது உண்டான தேடல் நமக்கு அதிகரிப்பதற்கும் காரணமாக அல்லாஹு தஆலா அமைத்து தருவானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகிரத்தை பற்றிய மாநாடு இப்போது நடந்து கொண்டிருக்கிற மாநாடு. அதில் இந்த கல்வி வகுப்பிலே ஒரு மனிதன் எழுப்பப்படுகின்ற அந்த நிலைகள், கபரிலிருந்து மனிதன் எழுப்பப்படும் போது அந்த நிலை எப்படி இருக்கும், பிறகு அதை தொடர்ந்து சொர்க்கம் செல்லுகின்ற வரை உண்டான சில காட்சிகள், சில நிலைகள், சில சூழ்நிலைகள், அல்லாஹ் எப்படி அடியார்களோடு நடந்து கொள்வான், அல்லாஹுடைய தூதர்கள் மற்ற மக்கள், இப்படியாக பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி வகுப்பிலே நாம் பேச இருக்கின்றோம். இந்த சுருக்கமான நேரத்தில் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்கு, இப்போதுள்ள நம்முடைய நிலைக்கு, நம்முடைய அமல்களோடு சம்பந்தப்பட்டதாக, நம்முடைய அமல்களை சீர்திருத்தம் செய்வது, மறுமைக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வது, இதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் மறுமையை பற்றி முழுமையாக சொல்வதென்றால் குர்ஆனுடைய வசனங்களும் அதுபோன்று ஹதீஸுகளுடைய தொகுப்புகளும் ஏராளம் இருக்கின்றன. ஆகவே நம்முடைய அமல்களோடு சம்பந்தப்பட்ட மறுமையினுடைய விஷயங்கள், அதிலும் மிக மிக முக்கியமான அவசியமாக அவசரமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய நிலையை கவனித்து, தன்னுடைய முடிவை கவனித்து அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, நான் எப்படி இருக்கிறேன், எப்படி மாற வேண்டும், இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இது தொடர்பாகத்தான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த கல்வி வகுப்பு அமைந்திருக்கும். அல்லாஹு தஆலா லேசாக்கி தருவானா. அன்பானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கிறோம் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிடமிருந்து நமக்கு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 2878 ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுபஅஃபு குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி, யுபஅஃபு குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி. ஒரு அடியான் எழுப்பப்படுவான், எந்த நிலையில் அவன் மரணிக்கின்றான். ஹதீஸுடைய வாசகத்தை கவனியுங்கள், யுபஅஃபு குல்லு அப்தின், ஒவ்வொரு அடியானும் யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர் எந்த நிலையில் மரணிக்கின்றாரோ அந்த நிலையில்தான் அவருடைய ஹஷர், மறுமையில் எழுப்பக்கூடிய எழுப்பப்படக்கூடிய அந்த காட்சி அமைந்திருக்கும். இந்த ஹதீஸிற்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். காலல் உலமா, எனது ஆசிரியர்கள் அறிஞர்கள் சொல்வதாக அவர்கள் சொல்கிறார்கள், மானாஹு யுபஅஸு அலல் ஹாலத்தில்லதி மாத அலைஹா, எந்த நேரத்தில் எந்த நிலையில் அவன் மரணிக்கின்றானோ அந்த நிலையில் அவன் எழுப்பப்படுவான். தொழுகையில் மரணித்தவர் தொழுத நிலையில் எழுப்பப்படுவார், அல்லாஹுவை திக்ர் செய்த நிலையில் மரணித்தவர் அந்த நிலையில் எழுப்பப்படுவார், குர்ஆன் ஓதியவராக மரணித்தவர் குர்ஆன் ஓதியவராக எழுப்பப்படுவார். இப்படியாக எந்த நிலையில் அடியான் மரணிக்கின்றானோ அந்த நிலையில்தான் அவனுடைய ஹஷர் இருக்கும். இவ்வளவு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஹதீஸ். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இந்த ஹதீஸுக்கு. இன்னும் நமக்கு இந்த ஹதீஸினுடைய ஆழத்தை புரிய வைக்கிறது. அப்படி என்ன சொல்கிறார்கள் அவர்கள், அர்ரஜுலு யமூத்து அலா மா ஆஷா அலைஹி, நீ எப்படி வாழ்கிறாயோ அப்படி மரணிப்பாய். நீ அல்லாஹுவை வணங்கக்கூடிய நினைக்கக்கூடிய வணக்கசாலியாக வாழ்ந்தால் வணக்கத்தில் உனது முடிவு இருக்கும், நல்லவனாக நீ வாழ்ந்தால் நன்மையில் உன்னுடைய முடிவு இருக்கும். அர்ரஜுலு யமூத்து அலா மா ஆஷா அலைஹி, உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீ எதை செய்கிறாயோ, எதில் உன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறாயோ அதில் மரணம் இருக்கும், அந்த நிலையில் உன்னுடைய மரணம் அமைந்திருக்கும். நம்முடைய முன்னோர்களை பார்க்கிறோம், சுஜூதிலே மரணித்தவர்கள் எவ்வளவு பேர், ஜிஹாதிலே மரணித்தவர்கள் எவ்வளவு பேர், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போது திக்ர் செய்து கொண்டிருக்கும் போது, ஏன் அவர்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி இபாதத்திலே கழிந்தது என்று கூட நாம் பார்க்கிறோம். எத்தனையோ நபர்கள் இபாதத்திலே இருக்கும்போது அவர்களுடைய ரூஹ் பிரிவதை, அவர்கள் அந்த ஒரு ஈடுபாட்டோடு, யா அல்லாஹ் உன்னை வணங்கிய நிலையில், உனக்கு பணிந்த நிலையில், உனக்கு கட்டுப்பட்ட நிலையில் நான் மரணிக்க வேண்டும் என்று வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நேரத்திலும் மௌத்தை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹுவின் சந்திப்பை எதிர்பார்த்தவர்களாக இபாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே அந்த நிலையிலேயே அல்லாஹ் அவர்களை தன் பக்கம் அழைத்துக் கொண்டார். அவ்வளவுதான், நீங்கள் எந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு அந்த அமலை இபாதத்தை செய்கிறீர்களோ அந்த நிலையில் அல்லாஹு தஆலா உங்களை தன் பக்கம் அழைத்துக் கொள்வான். எத்தனை தோழர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறீர்கள், யார் ரசூலல்லாஹ் நான் ஷஹீதாக வேண்டும் என்று ஜிஹாதுக்கு வந்திருக்கிறேன், காசு பணத்துக்காக அல்ல, இப்படி இப்படி ஷஹீதாக வேண்டும் என்ற வர்ணனை எல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே நடக்கும் என்று சொன்னார்கள், அப்படியே நடந்து சொல்கிறார்கள். இமாம் இப்னுல் கய்யிம், அர்ரஜுலு யமூத்து அலா மா ஆஷா அலைஹி, மனிதன் மரணிப்பான் எந்த நிலையில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எப்படி வாழ்ந்தானோ அந்த நிலையில், வயுபாசு அலாமா மாசாலைஹி, எப்படி மரணித்தானோ அப்படி எழுப்பப்படுவார், எப்படி வாழ்கிறானோ அப்படி மரணிப்பான், எப்படி மரணித்தானோ அப்படி எழுப்பப்படுவான். சில விஷயங்களை பாருங்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அரஃபா மைதானத்திலே ஹஜ்ஜத்துல் விதாஇலே அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்திக் கொண்டிருக்கும் போது ஒரு நபித்தோழருடைய ஒட்டகமோ அல்லது குதிரையோ மிரண்டு அது துள்ளும் போது மேலிருந்து அந்த நபித்தோழர் கீழே விழுந்து விடுகிறார். அந்த வாகனத்தினுடைய காலுக்கு கீழே அவர் வந்து விடுகிறார். வாகனம் அவருடைய கழுத்தின் மீது காலை வைத்து விடுகிறது. அந்த நபித்தோழருடைய உயிர் அந்த இடத்திலேயே பிரிந்து விடுகிறது. இந்த கவனியங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஸ்லூஹு பிமாயின் வஸிதரின், அவரை வெறும் தண்ணீரிலும் இளந்த இலையிலும் மட்டும் குளிக்க வையுங்கள். வகஃபினூஹு ஃபீ தௌபைனி, இரண்டு ஆடையில் மட்டும் அவருக்கு கஃன் இடுங்கள், அதாவது முகத்தை மூடாமல். வலா துஹன்னிதுஹு, நறுமணம் பூசாதீர்கள் அவருக்கு. வலா துஹம்மிரு ரஸஹு, அவருடைய தலையை மறைக்காதீர்கள், மூடாதீர்கள். ஏன்? ஃபஇன்னஹு யுபஅத்து யௌமல் கியாமத்தி முலப்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்து வன்னிஅமத்து லக வல் முல்க் லா ஷரீக லக. தல்பியா ஓதியவராக நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவார். நினைத்து பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நறுமணம் போட்டு விடாதீர்கள், முகத்தை மூடி விடாதீர்கள். இறந்து விட்டார், ஆனால் இவர் இஹ்ராமுடைய நிலையில் முஹ்ரிமானவராக மறுமையில் எழுப்பப்படுவார், தல்பியா ஓதியவராக. அதுபோன்று ஷஹீத் அல்லாஹுடைய பாதையில் போரிலே எதிரிகளோடு நடக்கின்ற அந்த போரிலே எதிரிகளால் கொல்லப்படக்கூடியவர். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அறிவிக்கின்ற ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுக்லமு அஹதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டால், சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் காயம் ஏற்படுபவர், அல்லாஹ்வுடைய பாதையில் காயம் ஏற்பட்டவர் யார் என்று அல்லாஹ் அறிந்தவன். நீங்களாக ஒன்றுக்கு ஜிஹாத் என்று சொல்வதோ, நீங்கள் ஒன்றை அல்லாஹ்வுடைய போர் என்று சொல்வதோ, அது அல்லாஹ்விடத்திலே ஜிஹாதாக ஆகிவிடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே காயப்படுவாரோ நாளை மறுமையிலே வரும்போது அவருடைய காயத்திலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் காயப்பட்ட நிலையிலே அவர் கொல்லப்பட்டு விடுகிறார், நாளை மறுமையிலே வரும்போது அந்த காயத்திலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கும். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லௌனு லௌனுத்தம், ரத்தம் பார்ப்பதற்கு ரத்த நிறத்திலே இருக்கும், ஆனால் வாசனை கஸ்தூரியினுடைய வாசனை. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள், யா அல்லாஹ், நான் உனது பாதையிலே கொல்லப்பட வேண்டும், பிறகு எனக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டும், நான் உனது பாதையிலே மீண்டும் கொல்லப்பட வேண்டும், மீண்டும் எனக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் எனக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் நான் கொல்லப்பட வேண்டும். இப்படியாக நான்கு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுவதை ஆசைப்பட்டார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சிறப்பிலே அவர்கள் சொல்கின்றார்கள். இங்கு பாருங்கள், நல்ல எண்ணத்தோடு தூய எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் போது அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வார், கண்டிப்பாக காலதாமதமானாலும் சரி. உமர் அவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்து வேண்டும், உன்னுடைய நபியினுடைய ஊரிலே எனக்கு மரணம் வேண்டும், யா அல்லாஹ், என்ன துஆ, எனக்கு ஷஹாதத்து வேண்டும், உன்னுடைய நபியுடைய ஊரிலே எனக்கு மரணம் வேண்டும். தோழர்கள் கேட்பார்கள், உமரே, முடியாத ஒன்றை கேட்கின்றீர்கள் போலும், ஏன், நீங்கள் ஹலீஃபா, இப்போது நீங்கள் படைக்கு செல்ல முடியாது, காரணம் முஸ்லிம்களை நீங்கள் மதீனாவிலிருந்து நிர்வகிக்க வேண்டும், ஷஹாதத்து வேண்டும் என்றால் போருக்கு மதீனாவை விட்டு வெளியேற வேண்டுமே என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை பெற்றவர்கள் உமர் அவர்கள், மக்களுடைய பேச்சை எல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை, இந்த துஆவை செய்து கொண்டே இருந்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி வஜ்அல் மௌத்தி பி பலதி ரசூலி. அவர்கள் தொழுத நிலையிலே, தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அபு லுலுஆ என்ற மஜூசியினால் கொல்லப்படுகிறார்கள். இபாதத்திலே இருக்கும் போது ஒரு மனிதர் கொல்லப்பட்டார், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே, எதிரிகளால் கொல்லப்படும் போது அவர் ஷஹீதாக ஆகிறார், அவர்களுடைய மரணமும் மதினாவில் ஏற்பட்டு விடுகிறது. இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன நிலையில் நாம் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த நிலையில் மனிதன் எழுப்பப்படுவார். இந்த மாதிரியான அமல்கள் எந்த அமலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய மனது எந்த ஒரு இபாதத்திலே, ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு அல்லாஹுத்தால வணக்க வழிபாடுகளை விசாலமாக்கி வைத்திருக்கிறார். ஒரே வணக்கத்தை அல்லாஹ் கொடுத்து விடவில்லை, வணக்க வழிபாட்டை பல நிறங்களிலே பல அமைப்புகளிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். காரணம், ஒவ்வொரு மனிதனுடைய அந்த விருப்பம் அவனுடைய இயற்கைக்கு ஏற்றவாறு அந்த வணக்க வழிபாட்டை அவன் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரை கல்வி படித்து கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள், ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது வாழ்ந்த ஒரு பெரிய வணக்கசாலிகளே ஒருவர் புதையல் கிடையாது, அவர்கள் சொல்கிறார், மாலிக் நீ இப்படி மக்களுக்கு கல்வி படித்துக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறாய், நான் உன்னை இபாதத்தில் குறைவாக பார்க்கிறேனே, நீ இதை விட்டுவிட்டு மக்காவுக்கு வந்துவிடு, நாம் காபத்துல்லாவிற்கு அருகிலே இபாதத்தில் ஈடுபடுவோம், தொழுகை நோன்பு என்ற இபாதத்தில் ஈடுபடுவோம். அதற்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பதில் எழுதுகிறார்கள், அறிஞரே சகோதரரே, நீ எதை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதைவிட குறைந்த பாதையாக நான் இருக்கக்கூடிய பாதையை நான் கருதவில்லை. அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை லேசாக்கி கொடுத்திருக்கிறான், அவர் அந்த வழியில் அல்லாஹ்வை அடைவதற்கு முயற்சி செய்கிறார். ஆக இபாதத்துகளில் ஒரு இபாதத்தை நஃபில்கள் பருவை பொறுத்தவரை எல்லோரும் கண்டிப்பாக கட்டாயமாக அதை செய்துத்தான் ஆக வேண்டும். பருவுகளிலே நமது விருப்பத்திற்கு ஏற்ப கூட்டுவோம் குறைப்போம் என்பதெல்லாம் அல்ல, பருவு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, புரியுதுங்களா? பருவு என்பது அளவிடப்பட்ட ஒன்று, நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்று, அதை எல்லோரும் செய்தாக வேண்டும். அது போக நஃபிலான வணக்க வழிபாடுகள், சிலருக்கு தர்மம் செய்வது பிரியமாக இருக்கும், சிலருக்கு ஏழைகளுக்கு உதவுவது பிரியமாக இருக்கும், சிலருக்கு பிறருடைய தேவைகளை நிறைவேற்றுவது அதற்காக சிரமம் ஏற்படும் சிரமத்தை எடுத்துக் கொள்வது அது அவர்களுக்கு பிரியமாக இருக்கும், சிலருக்கு இரவிலே தொழுவது, சிலருக்கு குர்ஆன் ஓதுவது, சிலருக்கு மார்க்க இல்மை படிப்பது, இப்படியாக வணக்க வழிபாடுகளுக்கு நிறைய வழிகள் இருக்கின்றன, நஃபிலான வழிகள். அதில் ஏதாவது ஒன்றை தனக்கென விசேஷமாக வைத்துக் கொண்டு அதிலே நாம் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இபாதத்தில் இருக்கின்ற நிலையில் நம்முடைய உயிரை அவன் பக்கம் ஏற்றுக்கொள்வார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், தூங்கும் போது நமக்கு மௌத்து வந்து விட்டால் அது என்ன நிலையில போய் சேரும் சொல்லி, நீங்கள் இரவில் தூங்கும் போது இறுதியாக என்ன செய்தீர்களோ அந்த நிலையில் எழுப்பப்படுவீர்கள். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவிலே தூங்கும் போது வுது செய்துவிட்டு தூங்குங்கள், அல்லாஹும பிஸ்மிக்க அமூத்து வாஹியா என்று சொல்லிவிட்டு தூங்குங்கள், அல்லாஹும அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது ஸஹ்ரி இலைக் ரஹ்மத்தும் வரஹ்மத்தும் இலைக், முற்றிலுமாக உன்னை அல்லாஹ்விடம் சமர்ப்பித்து விட்டு தூங்குன்னு சொன்னார். கொஞ்சம் கூட உனக்கு வச்சுக்காது, யா அல்லாஹ் என்னை ஒப்படைத்து விட்டேன், என் முகத்தை திருப்பி விட்டேன், என் காரியங்களை எல்லாம் உன்முன் கொண்டு வந்து வைத்து விட்டேன், எனது முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன், மொத்தமா உன்னை உன் பக்கம் தான். இப்படி துவா ஓதிட்டு அதுக்கப்புறம் எதுவும் செய்யாமல் தூங்கிட்டார்னா அவர் அல்லாஹுடைய நினைவை செய்தவராக இபாதத்தில் உடையவராக எழுப்பப்படுவார். கார் ஓட்டிட்டு போறீங்க, கார்ல குரான் கேட்டு போறீங்க, குரான் ஓதி கொண்டு போகிறீர்கள், திக்ர் செய்து கொண்டு போகிறீர்கள், அதே நிலையில் எழுப்பப்படுவீர்கள். அதுக்கு மாற்றமா இன்னைக்கு கார் டெக்னாலஜி கூடிக்கிட்டே போகும். முன்னாடி வீட்டில் ஹாலில் உட்காந்து பார்த்தாங்க, இப்ப வீட்டில் ஒருத்தர் ஒரு ரூம்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கடைசியில் பயணம் அதனையும் விடக்கூடாது, அங்கேயும் கொண்டு வந்துருங்க, ஒரு ஒரு சீட்டுக்கு ஒரு ஒரு ஸ்கிரீன், எதை பார்த்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு பயணம் செய்பவன் மரணிக்கிறானோ அது இயற்கையா மரணித்தாலும் சரி, எந்த நிலையில் அவன் மரணிக்கிறானோ, எதை கேட்டவனாக எதை பார்த்தவனாக அவன் மரணிக்கிறானோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதே நிலையிலே அவன் எழுப்பப்படுவான். ஒரு உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு திராட்சர் அல்லது ஒரு பயான ஒரு மார்க்க உபதேசத்தை கேட்டவராக பயணம் செய்து கொண்டிருக்கிறார், மரணம் வந்து விடுகிறது.
அதே நிலையிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இல்மை கற்ற, இல்மை நினைவுபடுத்திக் கொண்டிருந்த நிலையிலே. சரியா? அடுத்து சில விஷயங்கள் இருக்கின்றன. இப்படி பொதுவாக என்ன இபாதத்தை அவர் இறுதியாக செய்தார், தூங்கும் போதோ விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதோ மௌத்து வரும் பொழுது எந்த இபாதத்தை செய்து அதற்கு பிறகு பாவத்தை கொண்டு அந்த இபாதத்தை கலைக்கவில்லையோ, வேற ஆகுமான ஏதாவது பேச்சுகள் பேசிருந்தா அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆவார். இப்ப தொழுதுட்டு ஒரு மனிதர் வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு, மனைவி இடத்துல வர்றாரு, பிள்ளைகளை பார்க்க வர்றாரு, நோ டிஸ்டர்ப், அது பிரச்சனை இல்லை. அவர் தொழுத நிலையில் தொழுகையில் இருந்தவராக எழுதப்படுவார். ஆனா தொழுதுட்டு ஒரு மனிதர் சினிமா கொண்டைக்கு போறார், தொழுதுட்டு வரும்போது வீட்டில் வந்து சினிமா பார்க்கணும்னு வர்றாரு, அவர் எந்த நிலையில் மரணித்தவராக எழுதப்படுவார்? அந்த பாவத்தை பார்த்தவராகத்தான். புரியுதுங்களா? ஏனென்று சொன்னால் சில எச்சரிக்கைகளை பாருங்கள். ஆல் இம்ரானுடைய 161வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வமன் யக்லுல் யத்தி பிமா வல்ல யௌமல் கியாமா, யார் மோசடி செய்வானோ அவர் நாளை மறுமையில் வரும்போது தான் மோசடி செய்த அந்த பொருளோடு அந்த செல்வத்தோடு வருவார். யாருடைய பைசா, அது 5 பைசாவா இருக்கட்டும் அல்லது 1 பைசாவா இருக்கட்டும், அது எவ்வளவு என்பது பிரச்சனை இல்லை. செய்தாயா? பிறருடைய ஹக்கை உனக்கு ஹலால் இல்லாமல் அவருடைய விருப்பம் இல்லாமல் நீ அபகரித்தாயா, எடுத்துக்கொண்டாயா? முடிச்சு அதோடுதான் அவர் மறுமையில் வருவார். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தஃப்ஸீர், இந்த ஆயத்திற்கு அவர்கள் தஃப்ஸீர் செய்யும் போது சொல்கிறார்கள், ஐயதி பிஹி ஹாமிலன் லஹு அலா பஹ்ரிஹி, தனது முதுகின் மீது அதை சுமந்தவராக வருவார். அதை தனது முதுகின் மீது சுமந்தவராக வருவார். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையிலே அவர் அப்படி வரும் பொழுது இதோ மோசடி செய்தவன், இதோ பிறருடைய ஹக்கிலே விளையாடியவன் என்பதாக எல்லா மக்களுக்கும் முன்பாக பகிரங்கமாக அவருடைய அந்த குற்றத்தை பற்றி அறிவிப்பு செய்யப்படும். அல்லாஹ் பாதுகாக்கும். இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை கேட்டதற்கு பிறகும் ஒரு மனிதர் துணிந்து ஏமாற்றுகிறார் என்றால், மோசடி செய்கிறார் என்றால், அவருடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் என்று பொருள். அல்லாஹ் பாதுகாக்கும். பயந்து ஓடிடும். இந்த மாதிரி ஹதீஸுகளை கேட்கும்போது இது முடிச்ச உடனே அடுத்து யாருடைய ஹக்கு என் மீது இருக்கிறது யோசிச்சு பார்க்கணும், நினைவு கூர்ந்து பார்க்கணும். யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், யாருக்கு வாக்கு கொடுத்திருப்போம், யார் நம்மிடத்தில் அமானிதமாக கொடுத்திருந்தார்கள். இப்படியாக தேடி தேடி கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் அன்பிற்குரியவர்களே, நாளைக்கு மறுமையில் வந்தவன கொடுக்க முடியாது, அங்க எதுவும் செய்ய முடியாது, அமல்கள் பங்கிடப்படுவதை தவிர. அல்ல பாதுகாக்கணும். அதுபோன்று இந்த வட்டியில் வியாபாரம் செய்பவர்கள், வட்டி தொழில் செய்வதோ வட்டியை வியாபாரத்தில் கலப்பதோ அல்லது வட்டி வாங்கி வீடு வாங்குவதோ வாகனம் வாங்குவதோ வட்டியின் மூலமாக வாழக்கூடியவர்கள் எந்த விதத்தில் வாழ்ந்தாலும் சரி, எப்படி இவர்கள் நாளை மறுமையில வரும்பொழுது அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் சூரத்துல் பக்ராவுடைய 275வது ஹதீஸ், அல்லதீன யக்லூன ரிபா லா யக்ூமூன இல்லா கமா யக்ூமு அல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தான் ஒருவரை தீண்டி அவருக்கு ஒரு பைத்தியத்தை, மனநிலை பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மனிதர் எப்படி அவர் காட்சியளிப்பாரோ, தன்னுடைய ஆடை சரியிருக்காது, பேசுவது விகாரமாக இருக்கும், பார்ப்பது விகாரமாக இருக்கும், மக்கள் இருக்கிறார்களே என்ற வெட்க உணர்வெல்லாம் அவரிடத்தில் இருக்காது, என்ன செய்கிறார் என்று அவருக்கே புரியாது. இப்படிப்பட்ட ஒரு கோரமான நிலையில்தான் வட்டியினால் வாழ்ந்தவர்கள் மறுமையிலே எழுந்திருப்பார்கள். ஹஷரில் அவர்கள் எழுந்திருக்கும் போதே அவனை பார்த்து மற்றவர்களும் விரண்டு ஓடக்கூடிய அளவிற்கு. இப்ப உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரு டீசென்டா ஒழுக்கமா உட்கார்ந்து இருந்தா அவருக்கு பக்கத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், அவருக்கு பக்கத்தில் நீங்க இருக்கலாம். சபையில உட்கார்ந்து இருப்பவர் விகாரமா வித்தியாசம் வித்தியாசமான காரியங்களை செயல்களை செய்கிறார் என்று சொன்னால் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க முடியுமா? இப்படி அந்த மறுமையிலே அவர் கேவலப்படுத்தப்படுவார். அவர் செய்த பாவம் என்ன? வட்டியில் வாழ்ந்தவர். அவர் நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது அதே நிலையில், அதாவது ஒரு ஷைத்தான்
ஒரு மனிதனை தீண்டி அவனுக்கு மனநிலை மன பாதிப்பை ஏற்படுத்தி அவனை குழப்பி இருந்தால் அவன் எப்படி சுய நினைவற்றவனாக தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாதவனாக அவன் எழுந்திருக்கிறானோ அது போன்று எழுந்திருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது கபரில் எழுந்திருக்கும் போது இப்படி ஷைத்தானால் பாதிக்கப்பட்டவர் எழுந்திருப்பதை போன்று அவர் எழுந்திருப்பார். அதாவது கியாமன் முன்கரன், அவருடைய அந்த எழக்கூடிய காட்சி ஒரு அருவறுப்பான, ஒரு விருக்கத்தக்கதாக, அது பார்ப்பதற்கு ஒரு அநாகரிகமாக இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வதை இமாம் இப்னு அபி ஹாத்தம் அவர்கள் தங்களது தஃப்ஸீரிலே பதிவு செய்கிறார்கள். அதாவது ஆகிலுர் ரிபா யுபஅத்து யௌமல் கியாமத்தி மஜ்னூனன் யுஹன்னிக், வட்டியில் வியாபாரம் செய்பவர், வட்டி வாங்கி அனுபவிப்பவர் நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது ஒரு பைத்தியக்காரனாக தன்னுடைய குரவலையை தானே இறுக்கி நெருக்கிக் கொள்பவராக கண்மூடி திரும்பியவராக அவர் எழுப்பப்படுவார். அதுபோன்று பிறனுடைய செல்வங்களை எடுத்துக் கொண்டவர்கள், பிறனுடைய சொத்தை அபகரித்துக் கொண்டவர்கள், பிறர் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் சரி, ஏன் இன்று தனது சொந்த சகோதர சகோதரிகளுடைய சொத்துக்களை அபகரிப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜமா அல்லாஹு அவ்வலீன வல் ஆகிரீன், யௌமல் கியாமா மர்மை நாளிலே முன்னோர் பின்னோரை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்க்கும் போது, யுர்ஃபஉ லிகுல்லி காதிரின் லிவாஉன், ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் ஒரு கொடி இருக்கும். எந்த அளவு மோசடி செய்தானோ, எத்தனை பேரிடத்தில் மோசடி செய்தானோ அத்தனை கொடி. இவன் இன்னாருக்கு மோசடி செய்தான் அதற்குரிய அடையாளம் இது, இவன் இன்னாருக்கு மோசடி செய்தான் அதற்குரிய அடையாளம் இது என்பதாக அவனுடைய மோசடியின் அளவுக்கு அவனுக்கு கொடி கொடுக்கப்படும். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் பதிவு செய்கிறார்கள். புகாரியிலே 3186, முஸ்லீமிலே 1738. இதிலே ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்கிறார்கள், மோசடியிலேயே பெரிய மோசடி, மோசடியில் பெரிய மோசடி, ஒரு கூட்டத்துக்கு ஒருவரை அமீராக அல்லாஹ் ஆக்கி, தலைவராக அல்லாஹ் ஆக்கி, அந்த கூட்டத்தினுடைய செல்வத்தில் அவர்களுடைய ஹக்குகளிலே ஒரு மோசடி செய்திருந்தால் அந்த மோசடி மோசடிகளில் பெரிய மோசடி. இது ஒரு நாட்டுடைய அமீருக்கு பொருந்தும், ஒரு ஜமாத்துடைய தலைவருக்கு பொருந்தும், ஒரு நிறுவனத்தினுடைய தலைவருக்கு பொருந்தும், ஒரு தொண்டு நிறுவனம் ட்ரஸ்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, இதனுடைய அமீர்களுக்கும் இந்த ஹதீஸ் பொதுவானது. முதலாவதாக இந்த ஹதீஸ் நேரடியாக எடுத்துக்கொள்வது யாரை? நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளரை. அதற்கு பிறகு பெரிய சிறிய பொறுப்பாளர் தலைவர் என்று எல்லோரையும் இந்த ஹதீஸ் எடுத்துக்கொள்ளும் சொன்னார்கள். பொதுமக்களுக்கு அமீராக இருப்பவர் செய்யக்கூடிய மோசடியை விட பெரிய மோசடி எதுவும் இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படியாக நிறைய விளக்கங்களை அவர்கள் நமக்கு சொன்னதற்கு பிறகு சொல்கிறார்கள், ஆகவே ஒரு அடியான் பயந்த நிலையில் இருக்க வேண்டும். நேற்று ஷேக் அவர்கள் கடைசியாக பேசும்போது சொன்னார்கள் அல்லவா, நாளை தௌபா செய்யலாம், நாளை தௌபா செய்யலாம் என்று தள்ளி போட்டுவிடக் கூடாது. தௌபா செய்து அவன் மௌத்துக்காக தயார் வேண்டும். ஏன் தெரியுமா? அவன் நினைத்துக் கொண்டிருப்பான் நாளை நாளை என்று, அவனுடைய பாவம் அவனை ஏமாற்றிவிடும். அந்த பாவம் நல்ல முடிவுக்கும் அவனுடைய மரணத்துக்கும் இவனுக்கும் இடையிலே அது கடைசியில் இடைவெளியாக வந்து நின்றுவிடும். அவ்வளவுதான், அடுத்து வாய்ப்பில்லாமல் போய்விடும். அப்ப எந்த ஒன்றையுமே ஒரு சிறிய பாவம் என்பதாக, பெரிய பாவம் என்பதாக அலட்சியம் செய்துவிடக் கூடாது. புரியுதுங்களா இல்லையா? இன்னொரு விஷயத்தை பாருங்கள், மறுமையிலே மனிதன் எழுப்பப்பட்டு, அதாவது மனிதர்கள் எல்லோருமே எழுப்பப்படக்கூடிய அந்த பொதுவான நிலை என்பது அது ரொம்ப ஒரு அச்சுறுத்தலான விஷயமாக இருக்கும், பயமான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? இமாம் தபரானி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மறுமையிலே மனிதர்கள் எழுப்பப்படும் பொழுது அவர்களது காலிலே செருப்பு இருக்காது, அவர்களது உடலிலே அவர்கள் மீது ஆடை இருக்காது, அவர்கள் பிறந்த நிலையில் கத்னா செய்யப்படாத நிலையிலே எழுப்பப்படுவார்கள். ஆண்கள் பெண்கள் இப்படியும் ரெண்டு பேரும் சேர்ந்தா என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரும் யாரையும் பார்க்க முடியாத அளவிற்கு பிரச்சனையிலே இருப்பார்கள். இமாம் தபரானி இன்னும் ஒரு ஹதீஸிலே நமக்கு பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மறுமையிலே மனிதன் எழுப்பப்படும் போது காலிலே செருப்பு இருக்காது, உடம்பிலே உடை இருக்காது, கத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள், வேர்வையால் கடிவாளம் இடப்பட்டு விடுவார்கள், அதாவது வாய் வரைக்கும் அவர்களது வேர்வை வந்துவிடும், காலின் சோனையை ஒட்டிவிடும். அந்த நாளில் ஒவ்வொருவரும் அவருடைய பிரச்சனையிலே மூழ்கியிருப்பார், அடுத்தவருடைய நிலை என்ன என்பதை அவரால் பார்க்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு பொதுவான ஒரு நிலை. நாளை மறுமையிலே அடியார்கள் எழுப்பப்படுகின்ற அந்த ஒரு நிலை, நல்லவர்கள் நல்ல நிலையிலே எழுப்பப்படுவார்கள், அல்லாஹ்வை வணங்கி வாழ்ந்தவர்கள் வணக்க வழிபாட்டிலே எழுப்பப்படுவார்கள், அதுபோன்று பாவத்திலே ஈடுபட்டவர்கள் அவர்கள் எந்த பாவத்தில் இறுதியாக இருந்தார்களோ அந்த பாவத்திலே அவர்கள் இறந்து விடுவார்கள். எத்தனையோ பேரை பார்க்கிறோம் மதுவுக்கு அடிமையானவர்கள், அந்த மதுவின் நிலையிலேயே போதையின் நிலையிலேயே இருந்தவர்களை பார்க்கிறோம், புகைப்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள், இன்னும் பலவிதமான பாவங்களிலே வாழ்க்கையிலே ஈடுபட்டவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை, அந்த பாவத்திலேயே அவர்களது முடிவு ஆனதை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமையிலே மனிதன் எழுப்பப்படக்கூடிய அந்த காட்சி, இது நம்முடைய அமல்களோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்கிறேன். ஆகவே நம்முடைய அந்த எழுப்பப்படுகின்ற நிலை ஒரு நல்ல நிலையாக ஆக வேண்டும் என்றால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, அல்லாஹ்விடத்திலே அழகிய முடிவை கேட்பது, யா அல்லாஹ் என்னுடைய முடிவை அழகாக்கி தருவாயா, ஹுஸ்னுல் காத்திமா என்று சொல்லப்படும், அழகிய முடிவை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக, கெட்ட முடிவை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக, கெட்ட முடிவிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களிலே வருகிறது. அடுத்து அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பற்றி சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத், அது எப்படிப்பட்டது, அந்த ஷஃபாஅத்தை பற்றி வந்திருக்கக்கூடிய வசனங்கள், ஆயத்துகள், ஹதீஸுகள் என்ன என்று. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் நாம் எல்லோரும் ஆசைப்பட வேண்டிய ஒன்று, அது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். பெரிய பாக்கியம், பாக்கியங்களிலே ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 5829வது எண்ணாக இதை பதிவு செய்கிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா 296வது எண்ணாக பதிவு செய்கிறார்கள். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா, லிகுல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை, ஒரு துஆ உண்டு. நபிமார்களுடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார், சில துஆக்களை அல்லாஹ்வுத்தால விசேஷமாக அவருடைய இல்மிலே அதற்கேற்ப முடிவு செய்வார். ஒரு துஆ விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கும், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. நீங்க ஒரு விஷயம், அந்த துஆவை நீங்க ஒரு அந்த ஒரு சான்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்துஹு, ஒவ்வொரு நபியும் அந்த துஆவை இந்த துன்யாவிலேயே அவர்கள் அவசரமாக செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு விசேஷமான துஆ இருக்கு. ஒவ்வொரு நபியும் தன்னுடைய அந்த துஆவுடைய வாய்ப்பை துன்யாவிலேயே அவசரமாக பயன்படுத்தி விட்டார்கள். அதுல அவங்க படிக்கப்பட மாட்டார்கள், அல்லாஹ் கொடுத்த ரைட்ஸ் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. நம்முடைய நபியை பாருங்கள், ஏன் அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாப் 33 அத்தியாயத்தினுடைய 6 வசனத்தில் இப்படி சொல்கிறான், இந்த நபி உங்களுக்கு உங்களது உயிரை விட மேலானவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நம்முடைய நபி. இஃதபத்து தஅவதி ஷஃபாஅத்தன் லிஉம்மதி, என்னுடைய துஆவை எனது உம்மத்துக்கு சிபாரிசாக நான் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டேன். எல்லா நபியும் அவசரமாக இந்த துன்யாவில் செய்து விட்டார்கள். நான் எனக்கு கொடுத்த அந்த துஆவுடைய வாய்ப்பை மறுமையில் எனது உம்மத்துக்கு சிபாரிசு செய்வதற்காக பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டேன். ஒரு பொருளை மனசு அக்களுக்குள்ள வச்சுக்கிறோம், அந்த காலத்தில் சொல்லுவோம் இறுக்கமா கட்டியா பனியனுக்குள்ள பை வச்சிருப்பாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி மறைத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டேன் மறுமை நாளிலே எனது உம்மத்துக்காக சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த ஷஃபாஅத்து கிடைக்கும். என்னுடைய உம்மத்தில் யார் அல்லாஹ்விற்கு எதையும் ஷிர்க்கு செய்யாத நிலையில் மரணித்தார்களோ, அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நிலையில் யார் மரணித்தார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியம் அந்த என்னுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான ஷஃபாஅத்து என்பது அப்படிப்பட்டது. அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு நம் மீது கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருணை பாசம் அன்பு சூரத்து தௌபாவுடைய 128 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், மூமின்களே உங்களுக்கு வந்திருக்கின்ற தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்றைக்கு அந்த தூதருடைய மதிப்பு கண்ணியம் நமக்கு தெரியாதனாலதான் அவர் யாரோ நம்ம யாரோ இருக்கிறோம். சலவாத்து சொல்லக்கூட கஞ்சத்தனம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? நபியினுடைய பேர் வரும்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருக்கும், நான் வாசிஞ்சுக்கிட்டே இருக்கும். தனியாவும் சலவாத்து சொல்லணும், பேர் காதில் விழும்போதெல்லாம் சொன்னார்கள் கூறுகின்றான், மூமின்களே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்கு சிரமமானது அவருக்கு மன வருத்தத்தை கொடுத்துவிடும், உங்களுடைய சிரமத்தை அவரால் தாங்க முடியாது. ஹரேசுராலைக்கும் உங்கள் மீது பேராசை உள்ளவர், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது மூமின்கள் மீது மிகவும் பாசமுடையவர், மிகவும் இரக்கமுடையவர். அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான நபி உங்களுக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம அவங்களுடைய சீரத்தை படிக்காம சைத்தானையே படிச்சுட்டு இருக்கிறாங்க மக்கள். எப்படி நபி மேல மரியாதை வரும்? சைத்தானை பத்தி படிக்க படிக்க சைத்தான் மேலதான் முகப்பத்து வரும். காபிர்களை பற்றி விளையாட்டு வீரர்கள் சொல்லுவாங்க, நான் விளையாட்டு வீரர்கள் சொல்லுவாங்க. நம்ம எப்படி பேர் வச்சுட்டோம்? நான் விளையாட்டு வீரரா? விளையாட்டு வீரர்கள் தான் வாழ்க்கையும் கெடுத்து நம்ம வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டுதான். நட்சத்திரங்களா? யார் நட்சத்திரம்? நமக்கு மார்க்கம் நபி தோழர்களை நட்சத்திரம் என்று சொன்னது. இந்த சைத்தான்கள் யாரை நட்சத்திரமாக்கி விட்டார்கள்? ஒட்டுமொத்தமா உம்மத்தை கொண்டு போய் நரகத்திற்கு தள்ளக்கூடியவர்கள். அவங்களை பற்றி படிச்சா பார்த்தா அவங்க மேலதான் முகத்து வரும். சீராவை படிக்காதவர் எப்படி நமக்கு ரசூலுல்லாஹி மேல முகத்து வரும் சொல்லுங்க? சீரா படிக்கணுமா? தினைக்கும் படிக்கணும். ரசூலுல்லாஹி ஒரு சம்பவத்தையாவது ஒரு நாளைக்கு படிக்கணுங்க, அதை விட வேற என்ன பெரிய வேலை இருக்கு சொல்லுங்க? குரான் ஃபுல்லா அவங்க பத்தி தான் பேசுது. அல்லாஹு அக்பர். சரி கவுனிங்க, இப்ப இந்த ஷஃபாஅத்தை பற்றி நாம் சொல்லும் பொழுது நிறைய ஹதீஸுகள் இருக்கின்றன. அதுல குறிப்பா ஸஹீஹ் அல்-புகாரி ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸுகள், புகாரில 4343 அந்த ஹதீஸ் ரொம்ப ஒரு பெரிய நீளமான ஒரு ஹதீஸ். எல்லாரும் ஒரு முறையாவது அந்த ஹதீஸ கண்டிப்பா படி. கிதாபு தௌஹீதுல இருக்கு புகாரில. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத் என்ற தலைப்பிலையும் அந்த ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கும் போது யாரும் அல்லாஹ்விடத்திலே துணிய மாட்டார்கள் பேசுவதற்கு. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தாலா அவ்வளவு பெரிய கோபத்தில் இருப்பான். சொன்னார்கள், எனது ரப்பு அன்றைய தினத்தில் அப்படி கோபத்தில் இருப்பான், அதற்கு முன்பும் அவன் கோபப்பட்டிருக்க மாட்டான், அது போன்று அதற்கு பின்பும் ஒருபோதும் அவன் அப்படி கோபப்பட மாட்டான். சொல்லுங்க, நம்ம அத்தா கோபப்படும் போதே அவர்கிட்ட பேச முடியல, நம்ம அண்ணன் கோபப்பட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பேச முடியல, நம்முடைய எஜமானர் ஓனர் கோபப்பட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பேச முடியல, நம்முடைய நண்பனே கோபத்தில் இருந்தாலும் கூட அவன்கிட்ட பேச முடியல. அருசுடைய அதிபதி யாருடைய மகத்துவத்திற்கு முன்னால் ஜிப்ரீலே என்று அல்லாஹ் ஜிப்ரீலை அழைத்து விட்டால் அவ்வளவுதான், அவர் ஒரு சிட்டுக்குருவியை போட்டு சுருங்கி விடுவார், அவ்வளவு பெரிய வானவர். ஜிப்ரீல் என்று அல்லாஹ் அவருக்கு கட்டளை கொடுப்பதற்கு அழைத்து விட்டால் அந்த வானவர் எப்படி சுருங்கி விடுவார் பயத்தால், ஒரு சிட்டுக்குருவியை போன்று சுருங்கி விடுவார், அவ்வளவு பெரிய கண்ணியம் உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆதம் இடத்திலே மக்கள் செல்வார்கள், ஆதமே நிலையை பார்த்தாயா, எங்களுக்கு சிபாரிசு செய்ய மாட்டாயா? சொல்வார்கள், அல்லாஹ் ஒரு மரத்தை நெருங்காதே என்று தடுத்தான், நான் மாறு செய்து விட்டேன், நப்சி நப்சி என் நிலை என்னவாகுமோ, என் நிலை என்னவாகுமோ. அந்த ஒரு தப்புக்கு பிறகு துன்யால இறங்கி அவர்கள் 950 வருஷம் வாழ்ந்தாங்க, ஒரு தப்பு வேற ஒரு தப்பே பண்ணல, ஒரு தப்பு ஜன்னத்தில் செய்துவிட்டு வந்தார்களே அதற்கே அவ்வளவு அழுது பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹுவும் ஆதமே நான் உன்னை மன்னித்து விட்டேன், உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டார், உன்னை நெருக்கமாக்கிக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தை பார்த்து பயந்தவர்களுக்கு தன்னுடைய பழைய தப்பு நினைவுக்கு வந்துவிடும், நான் பேச முடியாது, நப்சி நப்சி எனக்கு என்ன ஆகுமோ என்ற கவலைதான் எனக்கு இருக்கிறது, நீங்கள் வேறு யாரிடமாவது செல்லுங்கள். நூஹிடத்திலே வருவார்கள், மக்கள் கேட்பார்கள், அல்லாஹ் அனுப்பிய ரசூல்மார்களே முதலாமவராயிற்றே நீங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நன்றி உள்ள அடியான் என்று பெயர் வைத்திருக்கிறானே, நீங்கள் உங்களது ரப்பிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேச மாட்டீர்களா? நாங்கள் இருக்கின்ற நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா? இப்போது நமக்குள்ள பிரச்சனையை நீங்கள் பார்க்கவில்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இன்று என்னுடைய ரப்பு கோபத்தில் இருக்கிறான், இதற்கு முன்பும் அவன் அப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்பும் அவன் அப்படி கோபப்பட மாட்டான் என்று சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு துஆவுடைய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான், நான் அதை எனது உம்மத்துக்கு எதிராக பயன்படுத்தி விட்டேன், நப்சி நப்சி எனக்கு அதனால் ஏதாவது தண்டனை வருமோ என்ற பயமாக இருக்கிறது, எனது நிலை எனது நிலை, நீங்கள் இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள். மக்கள் இப்ராஹிம் இடத்திலே வருவார்கள், சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹுடைய நபி, இந்த பூமியிலேயே அல்லாஹ் தனது நண்பன் என்று பெயர் சூட்டிய ஒருவர், ரப்பிடத்திலே சிபாரிசு செய்யுங்கள், நமது பிரச்சனையை பார்த்தீர்கள் அல்லவா, நம்முடைய வேதனையை பார்த்தீர்கள் அல்லவா. அப்போது இப்ராஹிம் நபி அதையே பதிலை சொல்வார்கள், என்னுடைய ரப்பு இன்றைய தினத்திலே கோபப்பட்டிருக்கிறான், இதற்கு முன்பும் அப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்பும் அப்படி அவன் கோபப்பட்டிருக்க மாட்டான். நீங்கள் மூசாவிடத்திலே செல்லுங்கள். இங்கே ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களில் உண்மையாளர்கள் பணிவிலே இருப்பார்கள். நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நபியினுடைய சுன்னாவின்படி பார்த்தால், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபியை விட பெரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தார். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன சொன்னாங்க, மூசாவிடத்திலே செல்லுங்கள், நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, எனக்கு என் நிலையை பார்த்து பயமாக இருக்கிறது, நீங்கள் மூசாவிடத்திலே செல்லுங்கள். காரணம் என்ன, இந்த துன்யால வாழ்ந்திருக்கும் போது ஒரு மூணு பொய் மாதிரி சொல்லியிருப்பாங்க, எப்படி பொய்யல்ல பொய் மாதிரி, அது தமிழ் அர்த்தம் செய்யும் போது நேரடியா பொய்ன்னு செஞ்சிடக்கூட, பொய் மாதிரி மூணே மூணு வாழ்க்கையில். இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே சில பேர் சரக்கு அவுத்து விட ஆரம்பிச்சலாம், சுபுல எந்திரிச்ச உடனே அவ்வளவுதான், சாயந்தரம் ராத்திரி தூங்க போறதுக்குள்ளார எத்தனை பொய் முட்டை அவுத்து விட்டாரோ, எத்தனை பேரை கெடுத்தாரோ, எத்தனை பேரை குழப்பினாரோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பொய் என்பது அருவறுப்பான ஒன்று, கேவலமான ஒன்று, நாட்டம் பிடித்த ஒன்று. இப்படி பொய் என்பது நாட்டம் பிடித்த ஒன்று, அல்ல பாதுகாப்பு. சரி, மூசாவிட திருச்செல்லுங்கள். மூசாவிடத்தில் மக்கள் வருவார்கள், அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்கள், மூசா நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாச்சு, விசேஷமான தூதுத்துவ செய்திகளை கொண்டு அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தானே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசினீர்களே, நீங்கள் நமது உங்களது ரப்பிடத்தில் சிபாரிசு செய்யலாம் அல்லவா, நமது பிரச்சனையை பார்த்தீர்களா? அதே பதில் சொல்லலாம். இந்த பதில மற்ற நபிமார்கள் என்ன சொன்னார்களோ, இன்றைய தினத்தில் எனது ரப்பு கோபத்திலே இருக்கிறான், இதற்கு முன்பும் அவன் அப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்பும் அவன் அப்படி கோபப்பட மாட்டான் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், நான் ஒருவரை கொன்றுவிட்டேன், அவரை கொல்ல வேண்டும் என்ற கட்டளை எனக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு இல்லை, ஆனால் நானாக ஒருவரை கொன்றுவிட்டேன், அதனால எனக்கு பயம், ஒருவரு பாவத்தை நினைக்க எனக்கு பயமாக, நப்சி நப்சி. நீங்கள் ஐசா இடத்தில் செல்லுங்கள், அழகி சலாத்து வஸ்ஸலாம். இங்கேயும் பாருங்க, ஈசா நபியை விட பெரியவர்கள் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஈசா நபி இடத்திலே அனுப்புகிறார்கள். ஈசா நபி இடத்திலே மக்கள் சொல்வார்கள், நீங்கள் ஐசா, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ் குன் என்ற வார்த்தையால் விசேஷமாக உங்களை படைத்திருக்கிறான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விசேஷமாக ரூஹூதப்பட்டவர்கள் நீங்கள், நீங்கள் தொட்டிலில் இருக்கும் பொழுதே மக்களிடத்திலே பேசினீர்கள், நீங்கள் உங்களது ரப்பிடத்திலே சிபாரிசு செய்யுங்கள், நம்முடைய பிரச்சனையை பார்த்தீர்கள் அல்லவா. ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதே பதிலை சொல்வார்கள், என்னுடைய ரப்பு இன்று இருக்கக்கூடிய கோபம், இதற்கு முன்பு அவன் அப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்பும் அவன் அப்படி கோபப்பட மாட்டான். ஆனால் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு தவறையும் அவர்கள் நினைவு கூறவில்லையார்கள். அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் பக்குவமாக அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது ஒரு விசேஷம். நீங்கள் எனவே வேறு யாரிடத்திலாவது செல்லலாம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் முஹம்மது இடத்திலே செல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார்கள், சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், காத்தமுல் நம்பியா, உங்களது முந்திய பிந்திய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான், நீங்கள் உங்களது ரப்பிடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்ய மாட்டீர்களா? புரியுதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷுக்கு கீழே செல்வார்கள். அர்ஷு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலே இருக்கும். இந்த ஹதீஸுக்கு இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். முதல் முதல்ல சொர்க்கத்துடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய கதவை தட்டுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக? அல்லாஹ்விடத்தில் நெருங்கி சிபாரிசு செய்வதற்காக. அப்ப சொர்க்கத்தினுடைய காவலாளி கேட்பான், யாருங்க கதவை தட்டீங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன முஹம்மத், நான் முஹம்மத். சொல்வார்கள் சொர்க்கத்தின் காவலாளி, ஆம், எனக்கு கட்டளை உள்ளது, உங்களுக்குத்தான் முதலாவதாக திறக்க வேண்டும் என்று. ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை திறந்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே செல்வார்கள், சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். இமாம் இப்னு ஹஜர் சொல்லுகின்றார்கள், இந்த சுஜூதுடைய கால அளவு பல ஹதீஸுகளில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ வரை இருக்கும். எப்படி? இன்னைக்கு நம்மளால அஞ்சு நிமிஷமே சுஜூத் பண்ண முடியல, மூத்தாயிருவாங்க. என்ன மக்கள் சுஜூதுல இருந்து பழகி இருக்காங்களா? அந்த மூணு சுஜூது மூணு தஸ்பி போதாதான்னு சொல்லி, அது முசாஃபிர் குறைஞ்சபட்ச அளவு இதையாவது செய்யணுங்கிறதா மூணு தஸ்பிங்கிறது இல்லையா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு போதுமானது அவனுடைய முதுகை நிமுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான சில கவலங்கள். ஹதீஸ் திருப்பி சொல்லுங்க. நிமுக்கக்கூடிய அளவுக்கு சில கவலங்கள் போதுமானது. இந்த ஹதீஸின்படி அமல் செய்யுங்களா? மூணு தஸ்பி குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொன்னதுக்கு இதை புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம்ல வாழ்நாள்ல, பருவு சுண்ணத்து நபிலும் சொல்லி என்னங்க சொல்றீங்க? இதுக்கு மேல தாண்டாங்களா? அப்ப இங்கேதான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதுக நிமிக்கிற அளவுக்கு சில கவலத்தை சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டு. அங்க யாராவது சொல்லுங்க, மறுசோறு வாங்காம சாப்பிடுறவங்க எத்தனை பேருன்னு சொல்லுங்க. பிரியாணி வைக்கும் போது ரெண்டாவது வேணாம் போதும்னு சொல்றவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பாக்கலாம். சில ஊர்ல பிரியாணி வச்சா கூட கடைசியில வெறுசோறு வைக்கணுமா, ரசம் வச்சு புளியான வச்சு, ஏன்னா செரிக்கிறது, சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு செமிக்கிறது. பிரியாணி கொடுத்தா மட்டும் போதாது, அதோட கத்திரிக்காய் சட்னி, தக்காளி சட்னி, அந்த சட்னி, இந்த சட்னி எல்லாம், அதுலாம் நம்ம குறை வைக்கிறது கிடையாது. சொல்றது புரியுதா? சிந்திக்கிறதுக்கு சொல்றேன், மார்க்கன வந்துட்டா போதும், கடைசியில ஒட்டு துணி
மாதிரி. ரசூல் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூல் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஜூது நாளை மறுமையில எவ்வளவு நீளமாக இருக்கும், ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரை எவ்வளவு கால அவகாசமோ அந்த அளவு சுஜூதிலே அவர்கள் விழுந்து அழுது கொண்டிருப்பார்கள். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வை புகழ்வேன் 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 புகழ்வேன், அந்த புகழ்ச்சிக்குரிய அந்த புகழ்களுடைய வார்த்தைகள் இன்று எனக்கு தெரியாது, எனக்கு முன்பும் யாரும் இப்படிப்பட்ட புகழ்ச்சிகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்திருக்க மாட்டார்கள் இந்த துன்யா. அத்தனை நபிமார்கள் அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், வணக்கசாலிகள், மார்க்க அறிஞர்கள், இன்னும் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்களோ, நமக்கு என்ன தெரியும்? நம்ம எல்லாம் ஒரு ஒரு கிதாபை நீங்க மார்க்கு கிதாபுகள் எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு ஒரு முஹத்தீஸ் அல்லது ஒரு ஃபக்கீஹ், ஒரு ஒரு வரலாற்று அல்லது ஒரு ஒரு சீராவுடைய ஆசிரியர் தங்களுடைய கிதாபை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க பாருங்க. பல பக்கத்துக்கு அல்லாஹ்வை புகழ்ந்திருப்பாங்க. கசீர் ரஹிமஹுல்லா அல்லாஹ்வை புகழ்றாங்க, ரெண்டு பக்கத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ்வுடைய வாக்கியங்களை மட்டுமே வகைப்படுத்தி எழுதுகிறார். நமக்கு நம்மளை பத்தி சொல்றதா இருந்தா என்ன, நான் யார், எப்படி நம்ம பெருமையை பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் சொன்னார் மக்களே அல்லாஹ்வுடைய பெருமையை பேசுங்கள் என்று விஷயத்துக்கு வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அவ்வளவு புகழ்வின் அல்லாஹ்வை எனக்கு முன்பு யாருக்குமே அப்படிப்பட்ட வாசகங்கள் வாக்கியங்கள் தெரிந்திருக்காது. இப்படி ஒரு வாரம் ஆன உடனே அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வரும், முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்படும், சிபாரிசு செய்யுங்கள் உங்களது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எனது தலையை உயர்த்துவேன், அல்லாஹ்விடத்தில் சொல்வேன், யாரம் உம்மதி உம்மதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தோழர்கள் எனது தோழர்கள் என்று சொல்லவில்லை, எனது மனைவிகள் மனைவிகள் என்று சொல்லவில்லை, எனது பிள்ளைகள் பிள்ளைகள் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? உம்மதி உம்மதி. அல்லாஹ் சொல்வான், முஹம்மதே உங்களுடைய உம்மத்துகளிலே யாருக்கு எந்த விசாரணையும் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டு விட்டதோ அவர்களை முதலாவதாக சொர்க்கத்தினுடைய வாசல்களில் வலது வாசல் வழிகளாக அனுப்புங்கள். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், சில முட்டாள்கள் பேசுகிறார்களே ரசூல்லாவுடைய சிபாரிசே இல்லாம சொர்க்கத்துக்கு போன ஆசைப்படுங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அவங்களுக்கு மறுமையுடைய நம்பிக்கையே இல்லை என்று அர்த்தம். மறுமையுடைய நம்பிக்கையே இல்லை என்று அர்த்தம். மறுமையிலே நீங்கள் எந்த பாவமும் செய்யாமல் அமல்களாக மட்டும் சேகரித்து வைத்திருந்தாலும் கூட, உங்களுக்கு விசாரணையே இல்லை என்றாலும் கூட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்துக்கு பிறகுதான் சொர்க்கத்திற்கு அனுமதியே உண்டு. அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதே உங்களுடைய உம்மத்திலே முதல் தரத்தில் உள்ள அந்த மூமின்கள் யாருக்கு விசாரணை இல்லை என்று முடிவு செய்யப்பட்டு விட்டதோ அவர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு முதலாவதாக அனுப்புங்கள். அந்த மக்கள் சொல்வார்கள், சொல்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியுடைய ஹதீஸ்ல பார்க்கிறோம், சொர்க்கத்தினுடைய அந்த வாசல், அவங்க போகக்கூடிய அந்த வாசல் எவ்வளவு பெருசு பெரிதாக இருக்கும் என்று சொன்னால், மக்காவிலிருந்து அதாவது ஷாம்ல சிரியா புஸ்ரா என்று ஒரு நகரம் இருக்கிறது, ஏறக்குறைய அநேகமா ஒரு 2500-3000 கிலோமீட்டர் இருக்கும். இந்த பெருசுக்கு இருக்குமா ஒரு டோர், சொர்க்கத்துடைய டோர்ல ஒரு டோர், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த டோர் வழியா விசேஷமா யாருக்கு அனுமதி உண்டு? யாருக்கு கேள்வி கணக்கு இல்லையோ அவர்கள் தயாரா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவாங்க, இவங்களை முதல்ல அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து சிபாரிசுக்குரிய அந்த தகுதியை பெற்றதற்கு பிறகு அவர்கள் கேட்கக்கூடிய முதல் துஆ என்ன?
யாரம் உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய இறைவா என்னுடைய உம்மத்துகள் என்னுடைய உம்மத்துகள். அப்ப இந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு திரும்பவர்களை பற்றி ஏதாவது ஹதீஸ்கள்ல விளக்கம் வந்திருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது, சஹீஹுல் புகாரியில 5270வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே 70,000 பேர் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், எந்த விசாரணையும் அவங்களுக்கு இருக்காது. இது ஒரு 70,000 தானா அல்லது இந்த மாதிரி சிபத்தில் எத்தனை 70,000 வந்தாலும் அப்படி ஒரு 70,000 கூட்டமாக்கப்பட்டு அனுப்பப்படுவார்களா என்றால், இந்த இரண்டாவது கருத்து தான் சொல்றாங்க. எப்படி ஒரு பேட்ச் 40 பேருக்கு ஒரு கூட்டம் அமைக்கலையா, ஒரு பயணத்தில் 20 பேர் 30 பேர் ஒரு பேட்ச் தயார் பண்றோமா இல்லையா, அந்த மாதிரி இப்படி 70,000 பேர்களாக சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் விசா ஹிசாப் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அப்படி என்ன அவங்களிடத்தில் அமல் இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் யார்? அவர்கள் சஹாபாக்கள் அப்படித்தாங்க, சொர்க்கத்தை பத்தி தான் கேட்டுக்கிறாங்க, அமலை பத்தி தான் கேட்டுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல நம்மளும் தான் ஆலிம் சாட்ட போவோம், ஆலிம் சாட்ட பரக்கத்துக்கு துவா இருக்கான்னு சொல்லிட்டு, சட்டி சோறு சாப்பிடுறதுக்கு ஏதாவது துவா இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஆளுங்கள்ட்ட போறாங்க இல்லையா, எதுக்கு போறாங்க? பெரும்பாலும் அதுல துவா செய்யுங்க. எதுக்கு துவா செய்யணும் சொல்றதுக்கா? அதுல கடையில பறக்கத்துக்கு துவா செய்யுங்க. காசு பணம் துன்யா சுத்தி சுத்தி எங்கதான் வந்து நிப்பாங்க? ஆகிரத்துக்காக மறுமைக்காக சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 23 வருஷம் பழகி இருக்காங்க. பச்சில இருந்தாங்களா இல்லையா சஹாபாக்கள்? பட்டினியில் இருந்தாங்களா? அவங்கள்ட்ட டிரெஸ் என்ன இருந்துச்சு? வீடு என்ன இருந்துச்சு? என்றைக்காவது ஒரு நாள் வந்து ரசூல்லா வியாபாரம் சும்மா சூப்பரா இருக்கணும், வீடு பெரிய வீடா கட்டணும், ஒரு துவா ஒன்று சொல்லி கொடுக்க கேட்டுக்காங்களா? வாழ்க்கையில கேட்டதெல்லாம் ஹலாலுக்காக கேட்டுக்கிறான். அல்லாஹ் மஃபினி பி ஹலாலிக அன் ஹராமி வஅக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவா, கடன் இல்லாம வாழ்க்கைக்கு கேட்டுக்கிறான். இன்னைக்கு வாழ்க்கையே கடனா மாறிடுச்சு. எப்படி சொல்றாங்க, கடன் இல்லைன்னா அப்படிங்க வாழ முடியுமாங்க? எல்லாம் துணிஞ்சு கடன். இதுல வேற கடன் வாங்கினதுக்கு பிறகு அவருக்கு இருக்கிற திமிரு பாருங்க. கடன் வாங்கினதோட மட்டும் கிடையாது, வாங்கினதுக்கு பிறகு அவ்வளவுதான். சொத்து வாங்கினது கடன்ல, கார் வாங்கினது கடன்ல, பில்டிங் கட்டினது கடன்ல, பிள்ளைய படிக்க வச்சது கடன்ல, கடைசியில பார்த்தா இந்த துன்யால பெரிய அமீர் மாதிரி இருப்பார் இல்லையா? இந்த கடனை தான் அடைப்பதற்கு எதை விட்டு வைத்திருக்கிறோம்? அதுக்கு வசியத்துல ஒண்ணு இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹீது மௌத்தா போயிட்டாலும் கூட அவருக்கு எல்லாமே மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு அல்லாஹ் தஆலா ரெடி பண்ணிடுவான், கடன் இருந்துச்சுனா நிறுத்தி வைக்கின்றோம். என்ன இருந்துச்சுன்னா நீங்க நினைக்கலாம், அது அண்ணன் வாங்கியிருந்தா, தம்பிட்ட வாங்கியிருந்தா, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கியிருந்தா தான், பேங்க்ல வாங்கினா கிடையாதுன்னு நினைப்பீங்க. சில பேர் அப்படித்தான் சொன்னாங்க. லண்டன் போயிருக்கும் பொழுது கிரெடிட் கார்டு எங்க பார்த்தாலும் வாங்கி அடுத்த மாத்திருவாரு. அதுக்கப்புறமா கேட்டா நம்ம வந்து தனிநபருக்கு பாதிப்பு இல்லாம இது எப்படி ஐடியா? அது பேங்க் தர அவனுக்கு ஒண்ணும் பெரிய நஷ்டம் தான் கிடையாது, அவன் வேற வழியில நிறைய சம்பாதிச்சான், நம்மள்ட்ட கொள்ளடிக்கிறான்ல அப்படிமா. இப்படி ஒருத்தர், இன்னொருத்தர் அது மூலனா யூகேல வந்து பேங்க்ல காசு வாங்கிட்டு நம்ம வந்து கட்டாம இருந்தா தப்பு கிடையாது. ஏன்னா இவன் பிரிட்டிஷ்காரன் தானே, இந்தியால இருந்து எங்களுக்கு கொள்ளடிச்சிருந்தா. இதெல்லாம் சொன்னது சார், நானும் சொல்லல, இதெல்லாம் அவங்க சொன்னது. நம்ம ஊர் மக்கள் அங்க போய் கிரெடிட் கார்டு எங்க பார்த்தாலும் பேங்க்ல வாங்கி சரியா, அப்புறம் அடுத்து மாத்திடுவாங்க, ஓடிக்கிறோம். அதான் பிறந்த நாடா சார், எங்க போறோம், அவனதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன இவங்க விளக்கம் சொல்றது? எல்லா காசும் நம்ம நாட்டுல இருந்து கொண்டு வந்தது தானே, இதுல வேற தாடி வச்சிருப்பாரு, தொப்பி வச்சிருப்பாரு, தாவா சென்டர்ல இருப்பாரு, அங்க இருப்பாரு, இங்க இருப்பாரு, என்ன பிரயோஜனம்? யாருக்கா இருந்தாலும் சரிங்க, புரியுதா இல்லையா? அல்ல பாதுகாக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி விசாரணை இல்லாமல் போகக்கூடிய மக்களை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். எப்படி ஆசைப்பட்டாங்க பாத்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் யாரு தெரியுமா? பிறரிடத்திலே சென்று எனக்கு ஓதி பாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அவங்களும் அல்லாஹ்விடத்துல துவா கேட்பாங்க, ஓதி பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தர் அவரா ஓதி விட்டா அது தப்பு கிடையாது, இவரா போய் எனக்கு ஓதி கொடுங்க பிரச்சனையா, அந்த மாதிரி கேட்க மாட்டார்கள். வலாயத்தையரும் சகுனம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். சகுனம், நாள் சரியில்லை, நேரம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, இப்ப இப்படி இருக்குது, அதனால இப்ப இதை செய்ய வேணாம். சகுனம் பார்ப்பது, துர்ச்சகனமாக கருதுவது. இன்னைக்கு ரொம்ப பேரு கட்டின மனைவிட்டு ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறான், கேட்டா இவளை கட்டினதுல இருந்தா எனக்கு பிரச்சனைங்கிறான். ஆனா இவன் தான் அவளுக்கு பிரச்சனைங்கிறது இவனுக்கு தெரியல. எப்படி இந்த புள்ள பிறந்ததுல இருந்து எனக்கு நேரம் சரியில்லைங்கிறான், ஆனா பிரச்சனை என்ன, இவன் தான் பிரச்சனை வீட்டிலேயே. இவ்வளவு காஃபிர்கள் போல விதியை நம்பாமல், அல்லாஹ்வுடைய தக்தீரை ஏற்றுக்கொள்ளாமல், குறைகளை தன் மீது வைத்துக் கொண்டு பிறரை குற்றம் காணக்கூடியவர்கள். புரியுதா? சில பேர் இந்த கார் வாங்கினங்க, கார் வாங்கிட்டு வந்திருப்பான், அப்பதான் ஏதாவது ஒருத்தர் வந்து இடிச்சிருப்பான், ஏதோ தெரியாம இடிச்சுட்டான், அவ்வளவுதான் முடிச்சு, இந்த கார் முசிபத்து உடனே வித்துருக்கலாம். சகுனம் பார்த்துருது, அல்லா பாதுகாக்கணும். எவ்வளவு பாக்குறாங்க, யார் ரஹீமே, அவர்கள் சூடு வைத்து மருத்துவம் செய்ய மாட்டார்கள். அந்த காலத்தில் அரபுகள்கிட்ட ஒரு மருத்துவம் இருந்துச்சு, வலி அந்த மாதிரி காய்ச்சல் அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு கம்பியை பழுக்க வச்சு ஒரு சூடு போடுவாங்க, நல்லா பாதுகாக்கும். அந்த மாதிரி அவர்கள் செய்ய மாட்டார்கள். ரப்பின் மீது அவர்கள் உறுதியுடையவர்களாக, ரப்பை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். தவக்குல், அந்த கல்பு அசையாதுங்க, அப்படி அல்லாஹ்வை விட்டு அசையாது. அவர்கள் அல்லாஹ்வின் மீது அப்படிப்பட்ட ஒரு உறுதியுடையவர்களாக இருப்பார்கள். இந்த மக்கள் நாளை மறுமையில ஹிசாப் இல்லாமல் போவார். அப்ப இந்த ஈமானுடைய நிலையை அடைஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா அமல்கள் அவர்களிடத்தில் நிறைவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள், பாவங்கள் இருக்காது. ஒருத்தன் பாவம் செஞ்சுக்கிட்டு எனக்கு அல்லாஹ்க்கு ரொம்ப விசேஷமான தொடர்பு இருக்கு, நான் ரொம்ப தவக்குள்ள இருக்குன்னு சொன்னா, அவன் பொய்யன் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றும் ஒரு ஹதீஸை திருமதியிலே நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅதனி ரப்பி, என் ரப்பு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான், ஐ யுதுகிலல் ஜன்னத மின் உம்மதி, எனது உம்மத்தில் 70,000 பேர்களை ஹிசாப் இல்லாமல் சொர்க்கத்திற்கு அனுப்புவேன் என்று. இப்ப நம்ம ஒரு கருத்து சொன்னோம், ஒவ்வொரு 1,000 அடுத்து இன்னொரு 70,000. அப்ப இந்த மாதிரி பேட்ச் பேட்சா வச்சு அல்லாஹ் அனுப்புவான். அது போக ரப்பு தன்னுடைய இரு கரங்களால் மக்களில் ஒரு அள்ளி அள்ளி அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். எல்லாம் பிரிந்து கலந்திருந்தாலும் சரி, அந்த ரப்பு அள்ளும் போது அந்த விசேஷமான அடியார்கள் மட்டும் அப்படியே வந்துருவான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அந்த அடியார்கள். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2361 இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்ப இது போன்ற ஹதீஸுகளில் இருந்து அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை எப்படி வகைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், முதலாவதாக அஷ்ஷஃபாஅத்துல் உதுமா, பொதுவான மிகப்பெரிய சிபாரிசு. இது யாருக்காக? ஒட்டுமொத்தமாக மஹ்ஷரில் உள்ள எல்லோருக்கும், நபிமார்கள் உட்பட. யார் உட்பட? நபிமார்கள் உட்பட எல்லோருக்கும் பொதுவான இந்த சிபாரிசு. இந்த சிபாரிசுக்கு பிறகுதான் அந்த மஹ்ஷருடைய அந்த நிலையே கொஞ்சம் சால்வ் ஆகும், பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்து அல்லாஹு தஆலா ஹிசாப் விசாரணை செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பிரிப்பதற்கு மலக்குகளுக்கு ஏவுவான். அது வரைக்கும் அல்லாஹ் பேசவே மாட்டான், யாரும் பேச முடியாது, குனிந்தவர்களாகவே இருப்பார்கள். இரண்டாவது வகையான சிபாரிஷ், தன்னுடைய உம்மத்திலே உயர்ந்த மூமின்கள் ஹிசாப் இல்லாமல், விசாரணை இல்லாமல் முதல் தரத்திலே சொர்க்கத்திற்கு செல்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். மூன்றாவது வகையான சிபாரிஸ், இவர்கள் யார் என்றால், இவர்களுடைய நன்மையும் தீமையும் சமப்பட்டிருக்கும். சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை கூடியிருக்க வேண்டும், நன்மையின் தட்டு கனத்தால் தாழ்ந்திருக்க வேண்டும். இவங்களிடத்துல ரெண்டுமே சமமா இருக்கு, இது 100 அதுவும் 100 இருக்கு. இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், நபியினுடைய சிபாரிசால் இவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். நான்காவது வகை சிபாரிஸ், இந்த சிபாரிசு யாருக்கென்றால்,
சில கூட்டத்தார்கள் அவர்களுடைய பாவம் மிகைத்து விட்டதால் நரகத்திற்குத்தான் என்று அவர்கள் முடிவு செய்யப்பட்டிருப்பார்கள். நபியினுடைய சிபாரிசால் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். ஐந்தாவதாக, சொர்க்கத்திற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இவர்களுடைய அந்தஸ்தை இன்னும் கூட்டிக் கொடு, இவர்களுடைய தரஜாவை இன்னும் சொர்க்கத்திலே அதிகப்படுத்து என்பதற்காக. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆறாவது வகையான சிபாரிசு, எல்லா மூமின்களும் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக. ஏழாவதாக, குறிப்பாக இந்த உம்மத்திலே பெரும்பாவங்கள் செய்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, நீங்கள் பெரும்பாவத்தை விட்டு விலகிக்கொண்டால் உங்களது சிறு பாவங்களை எல்லாம் நாங்கள் கஃபாராவாகவே போக்கிவிடுவோம். புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திலே ஏழாவது வகையான ஷஃபாஅத்து பெரும்பாவம் செய்து நரகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டவர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க, நரகத்துக்கு அனுப்பப்பட்டு நரகத்தில் போடப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே சிபாரிசு செய்வார்கள். அவர்கள் நபியினுடைய சிபாரிசால் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இது ஒன்றாச்சா? அடுத்து பாருங்க இன்னொரு விஷயம், அமல் அறவே இல்லை, பாவமே பாவம், இப்படியும் சிலர் இருப்பார்களா இல்லையா? இப்ப இவ்வளவு வகையான சிபாரிசு கொடுக்கப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. இனி அடுத்து அவங்க மனைவிமார்களை பார்க்க, அவங்களுடைய ஹூரை பார்க்க, அவங்க சொல்றதுக்கு போயிட வேண்டித்தானே? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அவசரப்பட்டு சொர்க்கத்திற்கு சென்று விட மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார்கள், ரப்பிடத்தில் கெஞ்சுவார்கள். என்ன கேட்பார்கள் தெரியுமா? யாரும் என் இறைவா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன எல்லோருக்கும் நான் சிபாரிசு செய்ய வேண்டும், அதுக்கு அனுமதி கொடு. கடைசியா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒவ்வொருவருக்கும் எனக்கு நீ அனுமதி கொடு. சுப்ஹானல்லாஹ், ரப்பு சொல்வான், நபியே, லைஸத் ஹாதிஹி லக், இந்த தகுதி உங்களுக்கு இல்லை, இந்த உரிமை உங்களுக்கு இல்லை. சொல்லிவிட்டு சொல்வான், வஐஸதி வஜலாலி வகிப்ரியாயி வஅஸ்மதி, எனது கண்ணியத்தின் மீது சத்தியம், எனது மதிப்பின் மீது சத்தியம், எனது பெருமையின் மீது சத்தியம், எனது மகத்துவத்தின் மீது சத்தியம், நான் அதை செய்வேன். ஏ அல்லாஹ்வுடைய தூதரை விட அல்லாஹ் மிக இரக்கம் உள்ளவர். அல்லாஹ் சொல்வான், என்னுடைய கண்ணியத்தின் மீது, எனது மதிப்பின் மீது, என்னுடைய மகத்துவத்தின் மீது, எனது பெருமையின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், நான் செய்வேன். என்று சொன்னவரை நான் நரகத்திலிருந்து வெளியேற்றுவேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ 6956 ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். இதே ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல இப்படி வரும். இந்த ஹதீஸினுடைய இன்னொரு ஒரு அறிவிப்பில் இன்னும் சில விளக்கம் வருகிறது. அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சிபாரிசு செய்து விடுவேன், மலக்குகள் சிபாரிசு செய்வார்கள், நல்ல மூமின்கள் சிபாரிசு செய்வார்கள், கடைசியாக அர்ஹமுர் ராஹிமீன் அவன் மீதம் இருப்பான். எல்லாம் சிபாரிசு செஞ்ச அவன் நரகத்திலிருந்து ஒரு பிடியை பிடித்து வெளியே கொண்டு வருவான். அவர்கள் அமலே செய்திருக்க மாட்டார்கள், நரகத்தில் கருகி அவர்கள் நெருப்பு கட்டைகளாக, கறிக்கட்டைகளாக மாறியிருப்பார்கள். சொர்க்கத்தினுடைய வாசலில் உள்ள நதியிலே அல்லாஹ் அவர்களை போடுவான். அந்த நதிக்கு பெயர் நஹ்ருல் ஹயா. அப்படியே புதுசா ஓடை புதிதாக ஓடும் போது அதனுடைய ஓரங்களிலே இந்த புல் முளைப்பதை போன்று அவர்கள் அந்த நதியிலிருந்து வெளியே வருவார்கள். அழகா பசுமையா வருவாங்க. புரியுதா? அப்ப அந்த மனிதன் எந்த அமலையும் செய்திருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்திற்கு போங்க, பரவாயில்ல, சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். அந்த சொர்க்கத்தில் போய் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ, எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்?
இந்த கடைசி தரஜாவிலே உள்ள ஒரு மனிதன் நரகத்தில் போடப்பட்டு வெளிக்கொண்டு வரப்படும் பொழுது அல்லாஹு தஆலா அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காகவே அவன் மீது இவ்வளவு பெரிய ரஹ்மத்தை விசாலப்படுத்துகிறான் என்றால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹை பேணியவர்களுக்கு எப்படிப்பட்ட விசேஷமான கருணை வைத்திருப்பான். எப்படி இதை மட்டும் சொல்லிட்டான், வேற ஒண்ணுமே செய்யல. அவனுக்கே அல்லாஹ்வுடைய இவ்வளவு பெரிய விசாலமான ரஹ்மத் என்றால், இதை சொன்னவர்கள், பேணியவர்கள், இதன்படி இபாதத்து செய்தவர்கள், இதற்கேற்ப வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள். அல்லாஹ் சொல்வான், நீ போ, உள்ளார போய் எங்க வரைக்கும் பார்வப்படுவ எல்லாம் உனக்குத்தான், என்னென்ன உனக்கு வேறது சொல்றீங்க எல்லாம் உனக்குத்தான் சொல்லிட்டு. அப்ப இந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், அவன் நினைச்சு பார்ப்பான் அந்த நேரத்தில், யாரும் உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத நீ எங்களுக்கு கொடுத்துட்டு சொல்லுவாங்க அடியார். என்ன அந்த அடியானுடைய மனசை காயப்படுத்திடக்கூடாது. அல்லா ரபுல்லால எப்படி அமைச்சிருவான், ஏதோ நரகத்திலிருந்து பொழைச்சி வந்ததுனால நமக்கு சொர்க்கத்தில் ஒரு மூளையை அல்லாஹ் கொடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு அவன் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மனசில் அவ்வளவு பெரிய திருப்தியை கொடுத்து அந்த மற்றவர்கள் இருக்கக்கூடிய அந்த தரத்தால இவனுக்கு தெரியாம ஆக்கிடுவான். அப்படி ஆக்கின உடனே இந்த அடியான் சொல்லுவான், எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கணும், சொர்க்கத்துல ஒரு சாட்டையுடைய இடமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யாவுடைய துன்யாவை விட பெருசுனாங்க, சொர்க்கத்தில் ஒரு பாதம் அளவுக்கு உண்டான இடமே இந்த உலகத்தை விட சிறந்தது என்று சொன்னாங்க. ரெண்டுமே புகாரியுடைய அறிவிப்பு. அப்ப சொர்க்கத்துக்குள்ளார அனுப்பி உன் கண்ணுக்கெட்ட தூரம் வரைக்கும் உனக்கு நீ எதெல்லாம் வேணும் என்று சொல்வாயோ அதுவும் உனக்கு சொன்னா அது எப்படி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அல்லாஹு தஆலா பாருங்க சொல்லுவான், இதை விட சிறந்த ஒன்றையும் நான் வைத்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா, அந்த மக்கள் கேட்பார்கள், யாரெல்லாம் இதை விட சிறந்தவர் எதுவாக இருக்க முடியும். அல்லாஹ் சொல்வான், என்னுடைய விருப்பம், என்னுடைய மகிழ்ச்சி, உன்னை நான் பொறுத்து கொண்டேன், இனிமே உன் மீது கோபப்பட மாட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஸ் என்பது இவ்வளவு ஒரு விசாலமான கருத்தை உடையது. மற்ற சில விஷயங்கள் இந்த சிபாரிசை தொடர்ந்து இருக்கின்றன, அவற்றை நம்ம பார்ப்போம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த சில காஃபிர்கள், அவர்கள் குஃப்ரிலே சிரிக்கவே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நபிக்கு ஏதாவது உதவி செய்திருப்பார்கள். அவர்கள் நபியை எதிர்த்திருக்க மாட்டார்கள், சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள் நபியோடு, அபூ தாலிபை போன்று. அவர்களுக்காகவும் நபி சிபாரிசு செய்வார்கள், அவர்களுடைய தண்டனை குறைக்கப்படுவதற்காக. நபியுடைய ரஹ்மத்தை பத்தீங்களா, அப்துல்லா இப்னுல் ஹாரிஸ் சொல்கின்றார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையுடைய சின்ன சகோதரர், அவங்க கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அபு தாலிப் உங்களுக்கு உதவினாரு, உங்களை பாதுகாத்தாரு, நீங்கள் ஏதாவது அவருக்கு பலன் தர முடியுமா மறுமையிலேயே. இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஈமானுடைய நிலை, ஈமானுடைய அருமை தெரியும். புதுசா முஸ்லீமானவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இஸ்லாமுடைய அருமை அவங்களுக்கு தெரியும். நமக்கு பிரியாணி தான் தெரியும். ரொம்ப பேர் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல இங்க, அங்கேயே தேராலே இருந்த பிரியாணி கடை போயிட்டு வந்துடும், போயிட்டு வந்துட முடியுமான்னு வச்சுக்கோங்க. என்ன அப்துல் குஃபர் பாய், சில பேர் பாய்மார்கள் பாருங்களேன், வெள்ளிக்கிழமையாட்ட பிரியாணி சாப்பிட்டுரும். நமக்கு கவலை எல்லாம் ஒரே துன்யா, சாப்பாடு துன்யா, சாப்பாடு துன்யா, கல்யாணம் காட்சி. சில ஊர் இருக்கு கல்யாணம்னா அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிடும்ல, முடியாது, அவங்க ஊர்ல 40 நாளைக்கு கல்யாணம் நடக்கும், 40 நாளைக்கு விருந்து, காலையில மத்தியானம் ராத்திரின்னு சொல்லிட்டு, அதோட அந்த மாப்பிள்ளைக்கு மொத்தமா கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் ஏறிடும். என்ன என்ன சொல்லுங்க, அவங்கள்ட்ட கேட்டா தெரியும். என்ன காலையிலேயே மட்டும்ல போ, முட்டை நாப்போம் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு அவனை சினி சினின்னு சினிச்சு, என்ன அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை அவனுக்கு. இந்த காலத்துல 20 வயசுல 25 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வந்துருது. அல்லா பாதுகாக்கணும். என்ன விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், அவங்களுடைய கவலையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இதுதான கவலை. நீங்கள் உங்களது பிள்ளையை பற்றி, உங்களது உறவுகளை பற்றி, உங்களது சகோதரனை பற்றி நீங்கள் கவலைப்படுவதாக இருந்தால் அவருடைய ஆகிரத்தை நினைத்து கவலைப்படுங்கள். நம்ம ரொம்ப பேர் பிள்ளையை பத்தி கவலைப்படுறோம், நல்லா படிக்க வைக்கணும், வெளிநாட்டுல வேலைக்கு அனுப்பிடணும், எல்லாம் கவலை, எல்லாருடைய கவலை. அவன் எப்படி இருந்தாலும் சரி, அவன் தொழுகலனாலும் பரவாயில்லை, கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, இவ்வாதத்து குறைவாக அது பரவாயில்ல, நல்ல சம்பாதிக்கிறானா, லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டானா இல்லையா. அவர்கள் எதை பற்றி கவலைப்பட்டார்கள், ஆகிரத்தை பற்றி. தன்னுடைய அண்ணனுடைய கவலை, அபூ தாலிபுடைய கவலை. நாங்கள் ஏதாவது சிபாரிசு எதுவும் செய்ய முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மட்டும் இல்லை என்றால், அதாவது என்னுடைய சிபாரிசு மட்டும் இல்லை என்றால் நரகத்தின் படுபாதாளத்திலே அவர் இருந்திருப்பார். என்னுடைய சிபாரிசினால் அந்த நரகத்திலேயே கொஞ்சம் ஓரத்தில் அந்த புகையில அந்த கரையில கொண்டாந்து அல்லாஹ் வச்சிருப்பான் சொன்னான். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மள. அன்பானவர்களே, இந்த சிபாரிசு நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு சில வேலைகள் செய்யணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணியாளர் ஒருத்தர் கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க அவர்கிட்ட, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, உங்களோட முராஃபகத்தை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசு வேண்டும் என்றால் அது சும்மா மீலாது மௌலூது கொண்டாடுறதுனால கிடைச்சிடாது. மீலாது மௌலூது கொண்டாடுறதுனால சாபம் வேணா கிடைக்கும், பத்வா வேணா கிடைக்கும் இல்லையா, அது பின்னாடி பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சிபாரிசு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு சில விசேஷமான அமல்கள் இருக்கின்றன. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, அதான் சொல்றத கவனமா கேட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு எனக்காக நீங்கள் அல்லாவிடத்திலே துவா கேளுங்கள், வசீலாவை கேளுங்கள். அந்த வசீலாவை கேட்டால் யார் என்னக்காக அப்படி கேட்கிறாரோ, பாங் சொன்ன உடனே அந்த பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு என் மீது சலவாசு சொல்லிவிட்டு யார் இந்த துவாவை சொல்வார்களோ, யார் இந்த துவாவை சொல்வார்களோ புரியுதா, அவர்களுக்கு நான் சிபாரிசு செய்வேன், என்னுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போல புகாரியில 579வது ஹதீஸாக நாம் இதை பார்க்கிறோம். அதே போல தௌஹீதில உறுதியாக உள்ளவர்கள், ஷிர்கில் ஈடுபடாமல், ஷிர்கான காரியங்களில் ஈடுபடாமல் தௌஹீதில பரிசுத்தமாக இருப்பவர்களுக்கு உங்களது சிபாரிசை கொண்டு நாளை மறுமையிலே பெரும் பாக்கியம் பெறக்கூடியவர் யாருன்னு கேட்டார். ரசூல் அபூ ஹுரைராவை பார்த்து சொன்னாங்க, அபூ ஹுரைரா எனக்கு நல்லா தெரியும் இந்த கேள்வியை நீங்கள் தான் முதலாவதாக கேட்பீர்கள் என்று. ஏன், ஹதீஸுகளின் மீது, மார்க்க இல்மின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை சொல்லிவிட்டு சொன்னார்கள், தனது உள்ளத்தில் இருந்து பரிசுத்தமான எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி யார் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறாரோ அவர் எனது சிபாரிசிற்கு மிக தகுதி உடையவராக இருப்பார். ஒரு தடவை சொல்றது மட்டுமல்ல, வாழ்க்கையில் அதை சொல்லி புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சரி, அடுத்து இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். சிபாரிசு என்பது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஃபாஅத்தை இன்னும் பலருக்கும் கொடுத்திருக்கிறார். இன்னொரு பெரிய விஷயம், அல்லாஹ் மிகப்பெரிய சிபாரிசாலி, சிபாரிசாளர்களையே சிபாரிசு செய்பவர்களே மிகப்பெரிய சிபாரிசு செய்பவன் யார், அந்த சிபாரிசை யாருமே மிஞ்சிட முடியாது. அல்லாஹு தஆலா இன்னொரு முஸ்லீம் உடைய அறிவிப்புல பாக்குறோம், நரகத்துல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க சொல்லிடுவோம், யாரெல்லாம் உங்களுக்கு மூமின் தெரியுமோ அவங்களையெல்லாம் நீங்க கூட்டிட்டு வாங்க, புரியுதா இல்லையா. அப்ப மூமின்கள் நபிமார்கள் போய் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துடுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் சிலர் இருக்கிறார்கள் என்னை தவிர அவர்களை வேறு யாரும் அறிய மாட்டார்கள், நான் அவர்களை கொண்டு வருவேன் சொல்லுவோம். என்னை தவிர அவர்களை வேறு யாரும் அறிய மாட்டார்கள், நான் அவர்களை கொண்டு வருவேன். அப்ப மிகப்பெரிய ஷஃபாஅத் அல்லாஹ்வுடைய ஷஃபாஅத். ஆகவேதான் அல்லாஹ் சொன்னார், குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, சிபாரிசு மகத்தான சிபாரிசு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் அடியார்களை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி கொஞ்சம் பெரிய தகுதியை நபிக்கு கொடுத்தான்,
அடுத்தடுத்த மற்ற நபிமார்களுக்கு கொடுத்தான், மலக்குகளுக்கு கொடுத்தான், மற்ற மூமின்களுக்கு கொடுத்தான், நீங்களும் செய்வீங்கன்னு சொல்லி. அப்ப அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ பாக்குறோம். 6886 கடைசியா அல்லாஹு தாலா அவனுடைய இல்மிலே யாரையெல்லாம் அவன் மூமின்கள் என்று எழுதினானோ அவர்களை எல்லாம் நரகத்திலிருந்து வெளியாக்கி கொண்டு வந்து சேர்ப்பான். ரஹ்மான், அவங்களுக்கு பேர் என்ன? ரஹ்மான், அல்லாஹுவால் விடுதலை செய்யப்பட்டவர்கள். சரியா? அடுத்து குர்ஆன் சிபாரிசு செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய வேதமாகிய பேச்சாகிய குர்ஆன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1337 அறிவிக்கின்றார்கள், அபு உமாமா அல் பாஹிரி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அது மறுமையில் அதை ஓதியவர்களுக்கு சிபாரிசு செய்ததாக வரும் சொன்னார்கள். ஜஹ்ராவை சூரத்துல் பக்ரா சூர ஆல் இம்ரானை ஓதுங்கள், அந்த இரண்டும் இரண்டு வெள்ளை மேகங்களை போன்று வரும். அல்லது சொன்னார்கள், பறவைகளின் ஒரு பெரும் கூட்டத்தை போன்று வரும் அந்த இரண்டு சூராக்கள், அதை ஓதியவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும் வாதாடும் என்று சொன்னார்கள். சூரத்துல் பக்ரா சூரா ஆல் இம்ரான் ஓதுறதுன்னு சொன்னா வெறும் பார்த்து ஓதுறத மட்டும் சொன்னாங்களா, இல்லது மனப்பாடம் செஞ்சு ஓதுறத சொன்னாங்களாங்க? நம்ம தான் விளங்கி வச்சிருக்கிறோமே. மார்க்கம் வந்துட்டா எவ்வளவு குறைச்சி வடி கட்டி கடைசிய மட்டும் எடுத்துக்க முடியுமோ அது எடுத்துக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இக்ரவுல் குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனை மனனம் செய்து ஓதுவதுதான் அங்கே அர்த்தம். எப்படி என்ன, எல்லாரும் இந்த மாதிரி நம்மள மாதிரி முசாஃபா வச்சிருந்தாங்க சொல்லுங்க. இன்னைக்கு பள்ளிவாசல பார்த்தா முஸ்தஹப் எக்கச்சக்கமா இருக்கு, ஓதுறவங்க இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி முஸ்தஹப்புகள் இருந்தனவா சொல்லுங்க பாக்கலாம். அங்கங்க ஒருத்தர் ரெண்டு பேரு எலும்புலையும் தோல்லையும் எழுதி வச்சிருப்பாங்க, எல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவாங்க. இறங்கின உடனே உட்கார்ந்து அதுக்குன்னு ஒரு நேரம் மஸ்ஜிதுல வந்துருவாங்க எல்லாரும், இன்றைக்கு என்ன வசனங்கள் இறக்கப்பட்டன அந்த வாரத்துக்குள்ளார அதை மனப்பாடம் பண்ணிடுவாங்க. ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் வெளியில வேலைக்கு போனவங்க அடுத்து வந்து உட்கார்ந்துருவாங்க, இந்த வாரம் என்ன இறக்கப்பட்டது வசனங்களில் மனப்பாடு செஞ்சிருவாங்க. இன்னைக்கு நம்ம பிரச்சனை தான், 7 நாளும் வேலை செய்ய சொல்லி சம்பாதிக்க சொன்னாலும் சம்பாதிச்சிருவோம் இல்லையா? இல்லையா? என்ன இல்லைங்கிறியா? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு 3 மடங்கு சம்பளம்னா யாராவது வீட்டுல தூங்குவோமா? 28 நாள் சம்பளத்தை 4 ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தா கிடைச்சிருந்தா யாராவது உருவமா சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கத்திற்காக நேரம் ஒதுக்குவது நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்? முடிஞ்ச பாப்போம். உமரது எல்லாம் சொன்னார்கள், உமரது பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நானும் அன்சாரியும் ரெண்டு பேரும் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், ஒரு நாள் நீ வேலைக்கு போ, நான் ரசூல்லாவோட உட்கார்ந்து புகாரியுடைய அறிவிப்பு உட்கார்ந்து நான் இன்னும் படிச்சுப்பேன், அடுத்த நாள் நான் வேலைக்கு போக நீ படிச்சுக்கணும். என்ன புரியலையே சொன்னா, இப்ப நான் வேலைக்கு போயிருந்தேன் எனக்கு மிஸ் ஆகுதுல, இதெல்லாம் நீ கரெக்டா என்று சொல்லிருக்கோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி பார்த்தீர்களா? அதனுடைய மதிப்பை அறிந்திருந்தார்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுங்கள், அது உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும். அப்ப குரானை ஓதுங்கன்னு சொன்னா நீங்க சொல்லலாம், நாங்களும் தான் ஓதுறோம், எங்க அத்தா மூத்தா பண்ணுவோன்னு, எங்க அம்மா மூத்தா பண்ணுவோம், எங்க வீட்டுல யாராவது மூத்தா பண்ணுவோன்னு, 40வது 3வது வருஷம் அந்த குரான் ஓதுறதா இங்க? அதுவல்ல, அன்றாட வாழ்க்கையில் ஓதி அதை மனனம் விட்டு அதனுடைய சட்டங்களை புரிந்து அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துறது, அந்த ஓதுதல் தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி. என்னைக்காவது ஒரு நாள் கனவுலகத்தில் ஓதுறாங்களே இன்னைக்கு, அந்த ஓதுதலை சொல்லவில்லை. அடுத்து பாருங்கள், நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சூரத்துல் பக்ரா சூரத்துல் முல்கை ஓதுங்கள், சூரத்துல் முல்கை ஓதுங்கள், அந்த சூரா நாளை மறுமையிலே சிபாரிசு செய்யும். நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனிலே 30 வசனங்களை உடைய சூரா, அதை ஓதியவர்களுக்கு சிபாரிசு செய்யும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றவரை என்று கூறிவிட்டு தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் என்ற அந்த அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை 1192வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அதுபோன்று நபிமார்கள் சிபாரிசு செய்வார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் 6886 ஹதீஸாக. அல்லாஹ் சொல்வான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசுக்கு பிறகு நபிமார்களை அழையுங்கள், அவர்கள் சிபாரிசு செய்யட்டும் என்பதாக. இப்படி நபிமார்கள் அடுத்து சிபாரிசு செய்வார்கள். அதே போல இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் சிபாரிசு செய்வார்கள். விசேஷமான அவர்களுக்கு என்று ஒரு சிபாரிசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7378 ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். மறுமை நாளிலே யா ரப்பா ஃபயகூலு ரப்பு ஜல்ல வஅலா யா லப்பைகா. இப்ராஹிம் நபி அல்லாஹ்வை அழைப்பார்கள் என் இறைவா என்று. அல்லாஹ் சொல்வான், லப்பை இப்ராஹிமே, உங்களது அழைப்பை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்வான், என் இறைவா, ஹர்ரத்தபனி, என்னுடைய பிள்ளைகளை நீ எரித்து விட்டாயே, நரக நெருப்பில் நீ போட்டு விட்டாயே. அல்லாஹ் சொல்வான், இப்ராஹிம், யாருடைய உள்ளத்தில் ஒரு கோதுமையின் தானியம் அளவிற்கு அல்லது ஒரு எள்ளுடைய தானியம் அளவிற்கு ஈமான் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து விடுங்கள். ஏன் இப்ராஹிம் நபியை பற்றி விசேஷமா அல்லாஹ், மூமின்களே நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை பின்பற்றுங்கள், நபியே நீங்கள் இப்ராஹிமுடைய கொள்கையை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து சித்தீக்குகள் ஷஹீதுகள் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அறிவிக்கின்றார்கள், உதுஉ சித்தீகீன், சித்தீக்குகளை நீங்கள் அழையுங்கள், அவர்கள் சிபாரிசு செய்யட்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த 6886 ஹதீஸ்ல இதுவும் வரும். அதே போல மலக்குகள் சிபாரிசு செய்வார்கள். இதெல்லாம் அப்படியே ஒரே ஹதீஸ்ல வரக்கூடியது. அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹீதுகள் சிபாரிசு செய்வார்கள். இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2160 எண்ணாக இதை பதிவு செய்கிறார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஷஃபஉ ஷஹீத் ஃபீ 70 மின் அஹ்லி பைத்திஹி, தன்னுடைய குடும்பத்தார்களில் 70 பேருக்கு ஷஹீது சிபாரிசு செய்வார். தன்னுடைய உறவுகளில் 70 நபர்களுக்கு அவர் சிபாரிசு செய்வார். அதுபோன்று சஹீஹுல் ஜாமிஇல் இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூலிலும் ஒரு நீளமான ஹதீஸ் ஷஹீரை பற்றி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹீதுக்கு அல்லாஹ்விடத்தில் 7 விசேஷமான சிறப்புகள். ஒன்று என்ன, அவருடைய ரத்தம் அதனுடைய ஒரு சொட்டு பூமியில விழும் பொழுது அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இரண்டாவது, சொர்க்கத்தில் தனக்குரிய இடத்தை அவர் பார்த்துக் கொள்கிறார். சுல்லத்துல் ஈமான் என்ற விசேஷமான ஆடை அவருக்கு அணிவிக்கப்படுகிறது. 72 சூர் பெண்கள் அவர்களுக்கு மனம் முடித்து வைக்கப்படுகிறார்கள். கபருடைய வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். மறுமையின் பயங்கரமான திடுக்கத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். நாளை மறுமையிலே அவருடைய தலையிலே உயர்ந்த ஒரு கிரீடம், அதனுடைய ஒரு முத்து உலகம் உலகத்தை விட சிறந்தது, அப்படிப்பட்ட ஒரு கிரீடம் அணிவிக்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்தார்களிலே 70 நபருக்கு சிபாரிசு செய்யலாம் என்று அவருக்கு அனுமதி அளிக்கப்படும். இப்படியாக 7 சிறப்புகள் ஷஹீதுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்வாக தருகிறார். இப்படி கண்ணியத்துக்குரியவர்களே, அதுபோல யாருடைய குழந்தைகள் இறந்து விட்டார்களோ, சிறு வயசுல யாருக்காவது குழந்தைகள், குழந்தைகள் சொன்னா பிறந்து வளர்ந்து மட்டுமல்ல அரைகுறையாக சதை துண்டாக விழுந்திருந்தாலும் கூட அவர்களும் நாளை மறுமையிலே தங்களுடைய பெற்றோர்களுக்காக சிபாரிசு செய்வார்கள். மூமின்கள் சிபாரிசு செய்வார்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிபாரிசுடைய அந்த வாசலை அவன் விசாலமாக திறந்து வைத்திருப்பான் அவருடைய அடியார்களிலே. அதுபோன்று நோன்பு சிபாரிசு செய்யும். ரமதான் மாதத்திலும் நபிலான நோன்புகளையும் நாம் நோக்கிறோம் அல்லவா, அந்த ரமதான் அந்த நபிலான நோன்புகள், ரமதானுடைய நோன்புகள், அந்த நோன்பை பேணிக்கையாக நோற்றவர்களுக்காக சிபாரிசு செய்யும். இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 6337 ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிபாரிசு செய்யும், நோன்பு சொல்லும், என் இறைவா, நான்
அவனுக்கு உணவை தடுத்தேன், அவனுடைய ஆசைகளை அவன் நிறைவேற்றிக் கொள்வதை பகல் நேரமெல்லாம் நான் தடுத்து வைத்திருந்தேன், எனவே என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எந்த ஒரு அமலையும் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இன்றைக்கு பெரும்பாலும் நோன்புனுடைய அந்த கான்செப்ட், அந்த நோன்புனுடைய தத்துவம் தெரியாமலேயே நம்ம நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம். ரமதான் வந்துருச்சு நோன்பு மாசம் சொல்லி வழமையாக்கி நோக்கிறோம். அப்படி அல்ல, ஒவ்வொரு இபாதத்தையும் வழமையாக்காமல் இபாதத்தாக ஆக்கி, அதாவது வழமைன்னு சொன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு. காலையில் எழுந்திரிச்ச உடனே பாத்ரூமுக்கு போயிருவோம், பாத்ரூமுக்கு போன பிரஷ் எடுக்கிறோம். இந்த மாதிரி வழமை அல்ல, ரொட்டீனா அப்படி இல்ல, உணர்வோடு செய்வது, இதை செய்ய வேண்டும், இதை அல்லாவுக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்வது, அதுதான் இபாதத். நோன்பு அல்லாவிடத்தில் சிபாரிசு செய்யும், யா அல்லாஹ் நான் இவனை தடுத்து வைத்திருந்தேன் இவன் சாப்பிடாமல், இவனுடைய ஆசைகளை நிறைவேற்றாமல், எனவே நீ எனக்கு சிபாரிசு செய். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் இரவிலே இவன் தூங்காமல் நான் இவனை தடுத்து வைத்திருந்தேன், என்னை இவன் ஓதி கொண்டிருந்தான், எனவே நீ எனக்காக சிபாரிசு செய். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோன்புக்கு சிபாரிசு செய்யக்கூடிய, குர்ஆனுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அந்த தகுதியை கொடுப்பான், அந்தஸ்தை கொடுப்பான். அந்த நோன்பை நோற்றவர்களுக்காக நோன்பு சிபாரிசு செய்யும், குர்ஆனை ஓதியவர்களுக்காக குர்ஆன் சிபாரிசு செய்யும். இன்னொரு விஷயம் இருக்கு, ஹஜ்ஜில் போய் உம்ராவில் போய் ஹஜருல் அஸ்வது முத்தமிடுறோம் அல்லவா, அந்த ஹஜருல் அஸ்வதும் ஷஃபாஅத் செய்யும். அல்லாஹுடைய சூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை திருமதியிலே பார்க்கிறோம், 884வது ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாளில் அல்லாஹு தஆலா இந்த ஹஜருல் அஸ்வதை கொண்டு வருவான், அதற்கு இரண்டு கண்கள் இருக்கும், அதன் மூலமாக அது பார்க்கும், அதற்கு நாவு இருக்கும், அது பேசும், யார் உண்மையான உள்ளத்தோடு அதை முத்தமிட்டார்களோ அவர்களுக்காக அது சிபாரிசு செய்யும். அப்படி சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் அது யாருக்காக சாட்சி சொன்னதோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை சேர்த்து சொல்லிக்கிறோம், போகணும், முயற்சி செய்யணும், ஆசை இருக்கணும், யாரையும் இடிச்சு தள்ளிட்டு மண்டையை உடைச்சிட்டு காலை பிடிச்சி வாரி விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுபோன்று பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த ஆசை, இந்த தேடல் இருந்தால் போதுமானது. அவர்களுக்கு இதற்காக தனி நேரம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டால் அவர்கள் செய்ய வேண்டும், இல்லை என்றால் செய்யக்கூடாது. ஆண்களோடு போட்டி போட்டுக்கொண்டு அந்த கூட்டத்திற்குள் நுழைந்து பெண்கள் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட செல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் அப்படி செய்யவில்லை, சஹாபிய பெண்கள் அப்படி செய்யவில்லை. அப்ப வாய்ப்பு கிடைத்தால் செய்வது, ஆனால் உள்ளத்தில் அந்த ஆசை அந்த தேடல் இருக்க வேண்டும். அதே போல இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம், இமாம் பஸ்ஸா ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், இமாம் ஹைதமி தன்னுடைய மஜ்முஉ ஸவாயிதிலே 211வது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார்கள், யார் ஹஜ்ஜுக்காக வந்து அரஃபாவுடைய தினத்தில் அங்கே ஒன்று கூடியிருந்தார்களோ, தூய்மையான உள்ளத்து, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சிபாரிசு செய்வான், அவர்களுக்கு ஒரு தகுதியை கொடுப்பான். யாருக்காக எல்லாம் இவர்கள் துவா கேட்டார்களோ, சிபாரிசு செய்தார்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அந்த ஹதீஸில் வருகிறது, அல்லாஹு தஆலா அரபாவிலே வந்து அந்த மக்களை பார்த்து சொல்வான், என் அடியார்களே அஃபீது, நீங்கள் இங்கிருந்து முஸ்தலிஃபா புறப்பட்டு செல்லுங்கள், மக்ஃபூரன் லக்கும், உங்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, வலிமன் ஷஃபஅத்துன் லஹு, யாருக்கு நீங்கள் சிபாரிசு செய்தீர்களோ அவர்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. அப்ப இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சிபாரிசு என்பது அல்லாஹுடைய அந்த மறுமை தினத்திலே விசாலமான ஒன்று. அந்த சிபாரிசுகளிலேயே மிகப்பெரிய சிபாரிசு கொடுக்கப்படக்கூடியவர்கள் யார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய சிபாரிசுடைய வகைகளை நாம் பார்த்தோம். இதுவரைக்கும் ரெண்டு விஷயங்களை பார்த்திருக்கோம். ஒரு விஷயம் என்ன? இரண்டாவது சிபாரிசை பற்றி, சரியா? அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கு, பார்க்கலாமா? அதுல ஒன்று மறுமையினுடைய விசாரணை, ஹிசாப். விசாரணையே இல்லாம போயிட்டா தப்பிச்சோம், புரியுதா? அந்த விசாரணை என்பது சாதாரணமானது அல்ல. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படி கொஞ்சம் பார்ப்போம். ஒரு விசாரணை இருக்கு, லேசான விசாரணை, விசாரணை, லேசான விசாரணை என்று அல்லாஹ் அந்த விசாரணையை சொல்கிறார். சரிங்களா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது சூரா இதஸ்ஸமாவுன் ஷக்கத், அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனம் சொல்கிறான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா. யார் மறுமையிலே அவருடைய செயல்களின் ஏடுகள் வலதுகரத்திலே கொடுக்கப்படுவாரோ அவரிடத்திலே லேசாக விசாரிக்கப்படும் என்று. இது ஆயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவியார் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, மறுமையில யாராவது விசாரிக்கப்பட்டு விட்டால் அதோடு அவர் தொலைஞ்சாரு. மறுமையில் யாராவது விசாரிக்கப்பட்டு விட்டால் அதோடு அவர் தொலைஞ்சாரு, முடிஞ்சிச்சு அவருடைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, சூரா இதஸ்ஸமாவுன் ஷக்கத்தில் அல்லாஹு தஆலா யாருக்கு அவருடைய செயல்களின் ஏடு வலதுகரத்திலே கொடுக்கப்பட்டால் அவர் லேசாக விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, என்ன நீங்க சொல்றீங்க விசாரிக்கப்பட்டாலே முடிஞ்சிச்சு அவருடைய நிலைமைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் விசாரிக்கப்படுவார் லேசாக சொல்லி விளக்கம் கேட்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா, அது விசாரணை என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் இன்னமா தாலிகல் அர்பு, பின்னாடி அந்த ஹதீஸ் வரும், அது அல்லாஹ் அப்படி எடுத்து சொல்லுவான், அல்லாஹ் எடுத்து சொல்லுவான், கேட்கல மாட்டான். பின்னாடி பாப்போம் அந்த ஹதீஸ், ஏய் செஞ்சில, செஞ்சில, ஆமா செஞ்ச, போனில, ஆமா போன, முடிச்சுவான், கதை முடிஞ்சுன்னு நினைச்சுவான். அல்லாஹ் சொல்லுவான், போன, எல்லாத்தையும் மனுஷன், எல்லாத்தையும் மனுஷன், உலகத்தில் உனக்கு நான் மறைத்தேன், மறுமையில் உனக்கு நான் மன்னித்தேன். சந்தோஷமா தாங்காது அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ் நீ அதெல்லாம் சொல்லலையம்மா, என்ன சொல்லுவான், நீ அதெல்லாம் சொல்லலையம்மா, எல்லாத்தையும் சேர்த்து தான் கொஞ்சம் சொன்னேன் நினைத்து. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அறிவிக்கின்றார்கள், 6056வது ஹதீஸ், ஆயிஷா யாரிடமாவது அல்லாஹு தஆலா துருவி துருவி கேட்டு விட்டால், ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்ச, எப்படி நீ செய்யலாம், இப்படி அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் இல்லா உத்திப, அவர் நரகத்திற்கு போக வேண்டியதுதான். எப்படி எப்படி கேட்டா தப்பிச்சோம், செஞ்சில, அது நீ செஞ்சில, அது இப்படி அல்லாஹ் சொல்லிட்டே போயிட்டான்னா முடிஞ்சு போச்சு, அப்படியே நின்றுட்டான்னு வச்சுக்கோங்க, ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்ச, நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு அல்லாஹ் கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் முடிஞ்சிச்சு, நரகத்தில் தான் அவருடைய வேதனை இருக்கிறது. அந்த ஹதீஸ் பாருங்க, சொன்னோம்ல புகாரியுடைய ஹதீஸ், 2263. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நான் கேட்டேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக, நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒரு மூமினை நெருக்குவான், வா பக்கத்தில் வான்னு சொல்லி அவன் மீது தன்னுடைய அன்பை அப்படியே போர்த்துவான், அவனை அப்படியே மறைத்துக் கொள்வான், யாரு பார்க்காதபடி அவன் சொல்லுவான், அல்லாஹ் கேட்பான், உனது இன்ன பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா, உனக்கு இன்ன பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா, இப்படி சொல்லி 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 எல்லா பாவத்தையும் அல்லாஹ் ஒத்துக்க வச்சிரும். இந்த அடியான் செய்ய மறுக்க முடியுமா ரப்புட்ட, இந்த அடியான் முடிவு செய்து விடுவான் தான் தொலைந்து போனேன், அழிந்து போனேன் என்று அல்லாஹ் சொல்வான், உலகத்தில் நான் உன்னை மறைத்து விட்டேன், இந்த பாவங்களை எல்லாம் உன் மீது மறைத்து விட்டேன், இன்றைய தினத்திலே நான் உனக்கு மன்னித்து விடுகிறேன், அவனுடைய வலது அவனுடைய அமல்கள் நல்ல அமல்கள் செய்தப்பட்ட ஏடுகள் அவனுக்கு வலதுகரத்திலே கொடுக்கப்பட்டுவிடும். காஃபிர் முனாஃபிக்குகளை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா சொல்வான், சாட்சியாளர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் இவர்கள் மீது உண்டாகட்டும், அல்லாஹ்வின் மீது பொய் கூறிய இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று. அப்ப ஒரு ஹிசாப் என்ன, லேசான ஹிசாப், புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நமக்கு அந்த லேசான ஹிசாபு கொடுக்கணும். இரண்டாவது ஹிசாப் அல்லாஹ் தோண்டி துருவி விசாரிக்கக்கூடிய ஹிசாபு. இது காபிர்களிடத்திலே அல்லாஹ் விசாரணை செய்யலாம். பாவிகள், பெரும்பாவிகள், குற்றவாளிகள் அவர்களிடத்திலே அல்லாஹ் இப்படி விசாரணை செய்வார். சூரத்துல் அன்ஆமுடைய 30வது வசனம் அல்லாஹ் கேட்கிறான், நபியே அந்த காட்சி எப்படி இருக்கும்? பாவிகள், காபிர்கள், இறை மறுப்பாளர்கள் தங்களது ரப்புக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த காட்சி. அல்லாஹ் கேட்பான், இது உண்மை இல்லையா? நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரம், இந்த நரகம், இந்த சொர்க்கம் உண்மை இல்லையா என்று அவர்கள் சொல்வார்கள். ரப்பே உண்மைதான் என்பதாக. அதே போல சூரத்துல் அன்ஆமுடைய 130வது வசனம், நேற்று கூட இந்த வசனத்தை நம்ப உங்களுக்கு சொன்னோம். அல்லாஹ் கேட்பான், ஜின்களே, மனிதர்களே, தூதர்கள் வரவில்லையா? எனது வசனங்களை ஓதி காட்டவில்லையா? நீங்கள் என்னை சந்திக்க வேண்டிய இந்த நாளை குறித்து உங்களை எச்சரிக்கை செய்யவில்லையா என்று அவர்கள் சொல்வார்கள். கண்டிப்பாக எச்சரிக்கை செய்தார்கள். இன்று நாங்கள் எங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கும். அதே போல சூரத்துல் ஹிஜ்ருடைய 92-93வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உமது ரப்பின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன். யாரை பார்த்து சொல்றாங்களா? நபியை பார்த்து. நான் எல்லோரையும் விசாரித்தே தீருவேன், அம்மா காணுய அமலூன், அவர்கள் செய்த செயல்களை பற்றி. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய விசாரணை பாவிகளிடத்திலே கடுமையாக இருக்கும். சில பாவிகள் இருப்பார்கள், அவனை விசாரிக்காமலே அல்லாஹ் தூக்கி போடுவான். உச்சி முடிகளையும் உள்ளங்கால்களையும் பிடிக்கப்பட்டு நரகத்தில் வீசப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். சில பாவிகளை மறுமையில் அல்லாஹுத்தாலா மக்களுக்கு முன்னால் இழிவுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விடுவான். துன்யால அவர்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாய பெருமை, ஒன்னு பாவம் செய்யறது, இன்னொன்னு பாவத்தை துணிஞ்சு பெருமையோட செய்யறது. அல்லாஹ் பாதுகாக்க. சூரா யாசினுடைய 65வது வசனத்தில் நாம் இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம். சிலர் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லும் பொழுது அதை ஒத்துக்கொள்ள மறுப்பார்கள். பாவிகள் அங்கேயும் துணிந்து போய் சொல்ல நினைப்பார்கள். அல்லாஹ் அவர்களது வாய்க்கு முத்திரையிட்டு விடுவான். அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வதுக்கல்லிமுனா அய்தீஹிம். வாய்களுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டு அல்லாஹ் சொல்வான், கரமே பேசு, கையே பேசு, காலே பேசு என்பதாக. வதுக்கல்லிமுனா அய்தீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அவர்களது கை நம்மிடத்திலே பேசும், அவர்களது கால்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அன்பானவர்களே, இந்த மறுமையுடைய விசாரணையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை பிரித்து வைத்திருக்கிறார். முதலாவதாக அல்லாஹுடைய அருளால் இந்த உம்மத்து விசாரிக்கப்பட்டு விடுவார்கள். இந்த உம்மத்து என்றால் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து விசாரிக்கப்பட்டு விடுவார்கள். இமாம் புகாரி 827வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க, நஹ்னுல் ஆகிரும், நாங்கள் நாம் கடைசியாக வந்திருக்கிறோம். இல்லையா, கடைசியாக வந்திருக்கிறோம், லாஸ்ட் உம்மத்துகள்ல லாஸ்ட் சொன்னார்கள். அஸ்ஸாபி குணை உங்களுக்கு யாமா, மறுமை நாள முந்தி சொல்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கடைசியா வந்திருக்கிறோம், ஆனால் மறுமை நாளில முந்தி சொர்க்கத்திற்கு. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு பிறகு அவங்களுடைய உம்மத்து, அதுக்கு பிறகு மற்ற நபிமார்கள், மற்ற உம்மத்துகள் எல்லாம் அனுமதிக்கப்படுவார்கள். சரி, எதை பற்றி முதலாவதாக விசாரிக்கப்படும் விசாரணை? முதல் விசாரணை, இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 733வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். முதல் விசாரணை தொழுகையை பற்றி. அதுலதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னா, ரொம்ப பேர் சொல்லுவாங்க ரமலான் மாசம் பெர்ஃபெக்டா நோம்பு வச்சிருவோம், ஹஜ் கூட முடிச்சிட்டோம், ஜகாத் கூட கரெக்டா கொடுத்துருவோம், தொழுகை ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? அல்லாஹ் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். யாருக்கு? யார் மறுமை நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வைன்னஹால கபீரத்தும் இல்லா அலல் ஹாஷியீன் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கூ ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற பயம் உள்ளவர்களுக்கு, அல்லாவிடத்தில் திரும்பி செல்ல வேண்டும் என்ற மன உறுதி உள்ளவர்களுக்கு அது சிரமமாக இருக்காது. இன்றைக்கு நம்முடைய பலவீனம் இங்கிருந்தால் ஆரம்பிச்சது, தொழுகையில் ஆரம்பிக்கிற பலவீனம் எல்லா விஷயத்திலையும் வந்துகிட்டே இருக்கு.
இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டதை சூரா இப்ராஹிம்ல படிச்சு பாருங்க. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத். நம்ம எல்லாரும் துவா கேட்டுக்கிறோமே கேட்கிறோமே, யா அல்லாஹ் எனக்கு அதை கொண்டு இதை கொண்டு ஒட்ட கொண்டு நொசுக்க கொடு, ஒரு வேலை இன்னொரு வேலை காசு பணம் மொத்தமா நம்ம துவாவெல்லாம் சேர்த்து ஒன்னா பாசம் வச்சுக்கலாம், கடைசியில கூட்டி கடைசி பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் போட்டா மொத்தமா துன்யான ஒரு வார்த்தையில் எழுதி போயிடும். இப்ராஹிம் நபி கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக ஆக்கினார். இப்ராஹிம் நபி பெரிய பணக்காரன், பெரிய ஒரு காசு பணம் சொத்து சுகத்துக்கு உள்ளவர்கள், கடைசியில எல்லாத்தையும் அல்லாவுக்கு விட்டுட்டு நாடோடி ஆகிட்டாங்க. ஒரு சொத்து சுகம் கிடையாது. அவங்க மூத்தா போகும்போது அவங்களுக்கு ஒரு பிட்டு இடம் கிடையாது, ஒரு பிட்டு எதுவுமே சொத்து சுகம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க முஹாஜிரா வந்துட்டாங்க. வந்துட்டு அல்லா இடத்துல, யா அல்லா ஈராக்கில் என் சொத்து பாட்டம் போட்ட சொத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், என் கால்நடைகள்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், நாடோடியா இருக்கிற எனக்கு வீடு கொடு, காரை கொடு, பங்களா கொடு கேட்டாங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, யா அல்லா தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாவிடத்துல துவா கேளுங்க, கண்டிப்பா அந்த அமலை சரியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்லுவாங்க, தொழுகையில எனக்கு ஞாபகம் சரியா இருக்கிறது இல்ல, தொழுகையில என்னால சரியா கவனம் செலுத்த முடியல, தொழுகையில எனக்கு பிரச்சனையா இருக்கிறது. அல்லாவிடத்துல அதை சொல்லி கேளுங்க, யா அல்லா மன ஓர்மையோடு தொடக்கூடிய பாக்கியத்தை கொடு. இந்த மாதிரி நம்ம கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான். அப்ப முதலாவது கேள்வி எதை பற்றி? தொழுகையை பற்றி. அது சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அது பசாதானா அவ்வளவுதான், மற்றது பசாது. இமாம் திருமதி அறிவிக்கின்றார்கள் 378வது எண்ணாக, மறுமை நாளில் அடியார் விசாரிக்கப்படுகின்ற முதல் விசாரணை அவனுடைய அமல்களிலே அவனுடைய தொழுகைதான். அது சரியாகிவிட்டால் அவன் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விடுவான். அது கெட்டு போயிருந்தால் அவன் மிகப்பெரிய தோல்வி அடைந்து விடுவான், நஷ்டம் அடைந்து விடுவான். இது ஒன்னா முடிஞ்சிருச்சா இதோட? இப்ப நம்ம ரொம்ப பேர் என்ன நினைக்கிறோம்னா, நான் இபாதத்துல பெர்ஃபெக்ட், எல்லாம் கரெக்ட், உம்ரா செய்வாரு, அஜி செய்வாரு, என்னென்னமோ செய்வாரு, முடிஞ்சிருச்சா கதை? ஹுகூக்குல்லால முதல் விஷயம் தொழுகையை பத்தி அல்லாஹ் கேட்பான், சரியா? அடுத்து இன்னொன்னு என்ன இருக்கு? என்னங்க இருக்கு? ஹுகூக்குல் இபாத். ஒன்னு ஹுகூக்குல்லா அல்லாஹ்வுடைய ஹக்குகள், இரண்டாவது ஹுகூக்குல் இபாத் அடியார்களுடைய ஹக்குகள். அதுல தாய் தந்தை அண்ணன் தம்பி அண்டை வீட்டார் எல்லா சக மனிதர்கள் எல்லாரும் வந்துருவாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அறிவிக்கின்றார்கள் 3178வது ஹதீஸாக, மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்படிக்கக்கூடிய தீர்ப்புகளில் முதலாவது தீர்ப்பு ரத்தங்கள் விஷயத்திலே, அதாவது முதல்ல கொலை குற்றத்திலிருந்து ஆரம்பிப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமாய் போச்சு. இயக்கங்களின் பெயர்களால், ஜமாத்தின் பெயர்களால், ஜிஹாத் என்ற கூட்டங்களின் பெயர்களால் இப்படியாக கொலைகள் அதிகமாகிவிட்டன. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுடைய ரத்தத்தை குடிப்பதற்கு ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். சமீபத்தில் பார்த்தோமா இல்லையா, கொலையினுடைய வகைகள் பெருசாகி போச்சு. நியாயம் கற்பிக்கின்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, சுருக்கமா வர்றேன். அதாவது ஒரு ஊருக்கு ஜிஹாதுக்கு போனா அந்த ஊர்ல பாம்பு சொன்னா அந்த ஊர்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ஏன்னா எல்லாருமே சேர்ந்து போர் செஞ்சவங்கல்ல, அதாவது அரபிய தீபகற்பத்தை பத்தி குறிப்பா சுபுல பாம்பு சொல்லிட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா இங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாரையும் சேர்த்து விட்டுருவாங்க. இங்க இந்த ஜிஹாத் என்ற பெயரால் எப்படி கொலை செய்கிறார்கள் என்றால், முஸ்லிம்கள் மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கொலை செய்கிறார்கள். எத்தனை நூற்றுக்கணக்கான, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் அல்லாஹ்வுக்காக ஜிஹாத் செய்கிறார்களா, இவர்கள் உண்மையிலேயே முஸ்லிம் இயக்கவாதிகளா, முஸ்லிம் ஜமாத்துகளா, இவர்களுக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தமே இல்லை. படிச்சுக்கலாம் இல்லையா? ஒரு வாரம் ஆச்சா, நாலு நாள் ஆச்சா, ஒரு வாரம் ஆச்சு. ஜும்மாவுடைய தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கும். அதே போல சவுதி அரேபியால இவர்கள் செய்த அத்தனை இந்த பாம்பு பிளாஸ்டரும் ஜும்மா நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமிலே வைப்பதற்கு வந்தார்கள், மஸ்ஜித் நபவியிலே வைப்பதற்கு. தங்களுக்கு பேர் என்ன, தங்களுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்க? இஸ்லாமிய கிலாபத். எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாத்தீங்களா? அல்லாஹ் பாதுகாக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம். சில விஷயத்துக்கு வருவோம். நல்லா பாதுகாக்கணும் அன்பானவர்களே. நாளை மறுமையிலே எதை பற்றியெல்லாம் அல்லாஹ் விசாரணை செய்வான் என்றால், அதிலே சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். நம்ம என்ன பார்த்தோம், என்ன பேசணும், என்ன கேட்டோம், இதற்கெல்லாம் விசாரணை உண்டு. அது தவறாக இருக்குமேயானால் அது குறித்து விசாரணை உண்டு. சூரத்துல் இஸ்ராவுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கு இல்மு இல்லாததை நீங்கள் பின்தொடராதீர்கள், நிச்சயமாக செவி, பார்வை, உள்ளம் இவற்றிடமும் விசாரணை செய்யப்படும். அல்லாஹு தஆலா தனக்கு ஷிர்க்கு செய்தவர்களை பற்றி அவர்களிடத்தில் விசாரணை செய்வான். நீங்கள் எனக்கு ஷிர்க்கு செய்தீர்களே, யாரை நீங்கள் எனக்கு இணை வைத்தீர்கள், அவர்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். சூரத்துல் கஸஸ் 62வது வசனம், வயௌம யுனாதீஹிம் ஃபயகூலு அய்ன ஷுரகாயி அல்லதீன குன்தும் தஸ்ஊமூன், யாரையெல்லாம் நீங்கள் எனக்கு இணை என்று நினைத்தீர்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வாருங்கள். அன்பானவர்களே, நாம் அனுபவிக்கின்ற நியமத்துகள் இருக்கின்றனவா, சாப்பிடுறோமே சாப்பாடு, குடிக்கிறோமே தண்ணி, உடுக்கிறோமே உடை, இதற்கும் அல்லாஹ்விடத்திலே விசாரணை உண்டு. ஒரு விருந்துக்கு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் பல நேர பசிப்பட்டினிக்கு பிறகு. கிடைச்சது கொஞ்சம் ரொட்டி துண்டும் சில கறி துண்டுகளால் சமைக்கப்பட்ட சால்னாவும். அதுல எல்லாருக்கும் அந்த ரொட்டி, அதாவது சால்னால கறி கிடைச்சிச்சான்னு சொல்ல முடியாது. இதை சாப்பிட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது குறித்தும் உங்களிடத்தில் விசாரிக்கப்படும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே நடுங்கி விட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இத்தனை பட்டினிக்கு பிறகு கிடைத்த இந்த சில ரொட்டி துண்டுகளுக்கும் இந்த சால்னாவுக்குமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், சூரத்துல் காசுருடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள், சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நிஅமத்துகளை பற்றி உங்களிடத்திலே விசாரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை திருமதியிலே பார்க்கிறோம், நாளை மறுமையிலே அடியானுடைய பாதங்கள் நகராது, அவனுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தான் என்று அவனிடத்தில் விசாரிக்கப்படுகின்றவரை, அவனுடைய கல்வியை கொண்டு எப்படி அமல் செய்தான் என்று விசாரிக்கப்படுகின்றவரை, அவனுடைய செல்வத்தை எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவு செய்தான், ரெண்டுத்துக்குமே கேள்வி. ஹராமில் சம்பாதிச்சா கேள்வி எனக்கே கிடையாது. ரொம்ப பேருக்கு சந்தோஷமா இருக்கும், இங்க உள்ளவங்களுக்கு இல்ல, பொதுவா மக்கள் இருக்காங்கல்ல ஹராமில் சம்பாதிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு கேள்வி எனக்கே கிடையாது. என்ன அர்த்தம், நேரம் ஹலால சம்பாதிச்சவங்களுக்கு தான், எப்படி சம்பாதிச்ச, கரெக்டா சம்பாதிச்சியா, ஜகாத் கொடுத்தியா, உறவுகளுக்கு கொடுத்தியா, தாய் தந்தைக்கு கொடுத்தியா, எப்படி செலவு பண்ண, அந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், உன்னுடைய உடலை பற்றி கேட்கப்படும், இந்த உடல் தாக்கத்தை, உடல் வலிமையை நீ எப்படி செலவழித்தாய் என்று. அந்நியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையில ஒருத்தர் வருவார், பரமையாளை முஃப்லிஸ், பேங்க்ராப்ட் ஆயிடுவார். யார் அவரு, சஹாபாக்கள் சொன்னாங்க காசு பணமே இல்லாதவரான்னு சொல்லிட்டு, தீர்கம் தீனார் எதுவுமே இல்லாதவரான்னு சொல்லிட்டு. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4678வது ஹதீஸா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவர் இல்ல பேங்க்ராப்ட், மஞ்ச நோட்டீஸ் சொல்றோம்ல அவர் அல்ல, யார் அவர், நிறைய நோம்பு ஜகாத்து சதகா எல்லாம் வச்சிருப்பாரு, ஆனா யாரையாவது திட்டி இருப்பாரு, ஏசி இருப்பாரு, அடிச்சிருப்பாரு, புறம் பேசி இருப்பாரு, அவர் அவதூறு சொல்லி இருப்பாரு. இவர் நாளை மறுமையில வரும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர்களது நன்மைகள் கொடுக்கப்படும், நன்மை கடைசியில முடிஞ்சிருச்சுன்னா அவங்க பாவத்துக்கு இவரது தலையில வைக்கப்பட்டு முகம் குப்புற நரகத்திலே வீசப்படுவார். அன்பானவர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு ஒரு சில விஷயங்களே போதுமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மறுமை என்பதை அப்படி ஒரு பயங்கரமானதாக, நபிமார்களே பயப்படக்கூடிய அளவுக்குண்டான காட்சிகள் நிறைந்ததாக இருக்கும் என்றால், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. இன்னும் சில தலைப்புகளை கொடுத்திருந்தாங்க, அதுல குறிப்பா மீசான் அமல்கள் நெருக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பற்றி, அதே போல சிராத் பாலங்களை பற்றி, அது யூடியூப்லயே அந்த பயான்கள் சமீபத்தில் கூட நம்ம ஜும்மால பேசியிருக்கிறோம், தாருல் ஹுதா நெட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அல்லாஹ்விடத்தில் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்தார்களுக்காக துவா செய்வோம். அந்த மறுமையை முன்வைத்து வாழக்கூடிய சமுதாயமாக நாம் வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நிர்பாக்கியத்தை கொடுத்து மறுமையினுடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு லேசாக்கி கொடுப்பானாக. அல்லாஹுடைய அருளால் நபியுடைய ஷஃபாஅத்தால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல மக்களில் என்னையும் உங்களையும் நமது பெற்றோரையும் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.